அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அனைத்து ஆன்மநேய உறவுகளையும் 26 நவம்பர் 2017 ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் சத்விசார ஞாயிறு நிகழ்வுக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். இப்போது நமது ஜெயராஜையா அருட்பாக்களை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்.
நன்றி ஐயா. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. உயங்கிய உள்ளமும் உயிரும் தலைத்திட, வயங்கிய கருணை மழை பொழிமழையே. என்னையும் பணிகொண்டு என்னுளே நிரம்ப, மன்னிய கருணை மழை பொழிமழையே. உளங்கொழும் எனக்கு உலகை மேல் உவகை மேல் பொங்கி, வளங்கொள கருணை மொழி மலை பொழி மழையே. நலந்தர உடலுயிர் நல்லறிவு எனக்கே, மலர்ந்திட கருணை மலை பொழி மழையே. தூய்மையால் எனது துரிசலாம் நீக்கி, நல் வாய்மையால் கருணை மலை பொழி மழையே. அருட்பெருங் கடலே என்னை ஆட்கொண்ட சற்குருவே, ஞான குரு பெருஞ்சபையில் ஆடும் பூரண வாழ்வே. நான் ஏன் மறுப்பெருமாயை முற்றும் மடிந்தன விளைகளோடே, இருப்பெரும் தடை நீக்கி இரவிலும் எழுந்த நன்றே. மாணவ நிலைக்கு மேல் மேலே வயங்கிய ஒளியே மன்றில், ஆணவ நடஞ்சை செய்கின்ற தனிப்பெருந்தலைவனே. என் கோணவா கோணவா வாய் மாயையெல்லாம் குலைந்தன விளைகளோடே, ஆணவ இருளை நீக்கி அலறியும் எழுந்த அன்றே. அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி. நன்றி ஐயா.
நன்றி ஜெயராஜையா. இப்பொழுது நம்முடைய சிறப்பு பேச்சாளர் இன்று திரு தம்பையா ஐயா அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயாவை பற்றி ஒரு சிறு குறிப்பை சொல்ல விளைகிறேன். அருட்திரு திரு தம்பையா அவர்கள் பிஎஸ்சி பட்டப்படிப்பு படித்துள்ளார். அவருடைய தந்தையார் பெயர் திரு பாலகிருஷ்ணன், தாயார் மீனாட்சி அம்மையார். அவர் 1952 பிறந்தவர். துறையூர் ஓங்காரக்குடியில் தவசி ரெங்கராஜ தேசிகரின் உடன் பிறந்த சகோதரர் ஆவார். அவர் முதல் மாணவரானது 1962. அவரிடம் சித்த மருத்துவம், சித்தர்களின் யோக ஞான சாத்திரங்கள், மூலிகை உண்மைகள், சித்த மருந்துகளின் செய்முறைகளை பயின்றார். அகத்தியர், காகபுஜந்தர், திருமூலர், கொங்கனர், காலாங்கி மகரிஷி, பதஞ்சலி மகரிஷி போன்ற பல ஞானியர்களின் நூல்களில் உள்ள யோக ஞான கல்வியை 1962 முதல் 1978 வரை பயின்றார். 1979 முதல் 1994 வரை திருமந்திர ஆய்வுகள் மற்றும் சைவ சித்தாந்த ஆய்வுகளை மேற்கொண்டார். 1984 முதல் மலேசியாவிலும் இந்தியாவிலும் சித்த மருத்துவம் செய்து வருகின்றார். 1995 முதல் சுத்த சன்மார்க்கம் இவரை பற்றி கொண்டது. தஞ்சையில் 1994 மாதா கோட்டை சாலை பசுநகரியில் அகத்தியர் ஆலயத்தை மலேசிய அன்பர்களின் துணையோடு ஏற்படுத்தினார். 1995 முதல் மலேசிய நாட்டில் சித்த மருத்துவ பணியும் சுத்த சன்மார்க்க பணியும் மேற்கொண்டார். மலேசிய நாட்டில் சுத்த சன்மார்க்க சொற்பொழிவுகள் பல செய்திருக்கின்றார். 1994 முதல் சிவகாருண்ய பணியை மேற்கொண்டுள்ளார். அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு தொடங்கி இன்றளவும் தவறாது சான்றோர்களின் சன்மார்க்க சொற்பொழிவை நடத்துகின்றார். பல பல மக்களையும் சன்மார்க்க நெறியில் செலுத்திய பெருமை இவருக்கு உண்டு. 2000 ஆண்டு 14 முதல் தினசரி அன்னதானத்தை ஞாயிறு நீங்களாக மற்ற அனைத்து நாட்களிலும் ஆண்டு முழுவதும் தினம் 300 பேர்கள் வீதம் ஏழை மக்களுக்கு முச்சந்தி கூடுமிடத்தில் மதியத்தில் இன்றளவும் வெட்ட வழியில் வரிசையில் வந்து நிற்கும் மக்களுக்கு உணவு அளிக்கின்றார். இதன் காரணமாக எந்த வகையிலும் ஆதரவில்லாத மக்கள் உணவு பெறுகின்றார்கள். 2001 அகத்தியர் ஆலயத்தினை சுத்த சன்மார்க்க நெறிக்கு மாற்றி அருட்பெரும் ஜோதி அறக்கட்டளையாக ஏற்படுத்தினார். தலைவராக தனது அன்பர் திரு ஜி சுப்பிரமணியம் அவர்களும் தோற்றுவிப்பாளராக திரு தம்பையா அவர்களும் இணைந்தனர். மேலும் மலேசிய மக்கள் அகத்தியர் ஆலய கட்டிடத்தை அருட்பெரும் ஜோதி அறக்கட்டளைக்கு தனமாக வழங்கினர். சுத்த சன்மார்க்கம் செழித்தது, சீவகாருண்ய பணியும் வளர்ந்தது. 2009 அருட்பெரும் ஜோதி ஆலயம் மற்றும் ஞானசபை பிரம்மாண்டமாக ஏற்படுத்தப்பட்டது. பொருட்செலவுகளை தலைவரும் நிலத்தை தம்பையா அவர்களும் தானமாக வழங்கினர். முழுக்க முழுக்க சன்மார்க்க கொள்கைகளை மக்களிடம் பேசப்படுகிறது. அருவத்தை பார்ப்பவருக்கு அருவத்தை காட்டியும், அரு உருவத்தை காண்பவருக்கு தீபத்தை காட்டியும், உருவத்தை பார்க்கும் 3 நிலை மக்களுக்கு உருவத்தை காட்டியும், இவை மூன்றுக்குள்ளும் அருட்பெரும் ஜோதியை காட்டியும் எந்த விதத்திலும் சன்மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி நம்மவராக்கி கொண்டு வருகின்றார்கள். இத்தகைய சன்மார்க்க வாழ்வுக்கு உறுதுணையாக இவரது மனைவி சத்யவதி அவர்களும், மகன்கள் பொறியாளர் திரு ஆதியன் அவர்களும், மருந்து உற்பத்தி பணி புரியும் திரு அருண் எம்காம் அவர்களும், மகள் பொறியாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்களும், மருமகன் பொறியாளர் திரு ஜெயராமன் அவர்களும் உற்ற துணையாக இருந்து வருகிறார்கள். வளல் பணியை வாழ்நாள் பணியாக கொண்டு தவநெறியில் வாழ்வது திரு தம்பையா அவர்களின் இன்றைய வாழ்வியலாகும். இத்தகைய பெருமை மிகுந்த நமது தம்பையா ஐயா அவர்களை நாம் இன்று பேச வைப்பது நம்மளுடைய அவளலார் யூனிவர்சல் மிஷனுக்கு ஒரு பெருமையே ஆகும். ஐயா அவர்களுடைய பணி மேன்மேலும் சிறந்திட வணங்கி இன்றைய உரையை தொடங்குமாறு அழைக்கின்றோம். வருக வந்தனம் தம்பையா ஐயா. ஐயா, உங்க உரையா.
பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்ற நன் செய்பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சத்குருவே முழுதுமானான் என ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அரிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குரு ராமலிங்காயன மெய்யன்பர்களே, உங்களை இன்று சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வள்ளல் பெருமான் தன்னுடைய குருவை வணங்கி தன்னுடைய தவத்தை தொடங்கி அந்த வகையிலே வள்ளல் பெருமானுடைய குருநாதர் திருஞான சம்பந்த பெருமானை பற்றியும் அவருடைய அந்த உபதேசங்கள் எந்த வகையில் நம்முடைய பிண்டத்தை தூய்மை செய்கிறது என்பதையும் சற்று நேரம் நாம் காணலாம் என்று விரும்புகின்றேன். மேலும் இதுவே ஒரு குரு வணக்கமாகவும் இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஒரு தேக்கு மரம் வளரும் போது அதனுடைய கிளைகளை எல்லாம் கவாத்து பண்றதுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க. கவாத்து பண்றதுன்னா சைட்ல தேவையில்லாத கிளைகள் இருக்கிறதெல்லாம் வெட்டி 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 விட்டோம்னா மரம் உயரமா வளரும். சைட்ல உள்ள கிளைகள் எல்லாம் பெருக்காம வீணா அதனுடைய மரத்தினுடைய சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சாம இதை வெட்டி விட்டுவான். மரம் மேல் நோக்கி செல்லும், பக்கவாட்டில் போகாது. அது மாதிரி எத்தனையோ மரங்கள் வந்து வெட்டி விடாம சைடு இல்லையே கீழ பக்கவாட்டுல வந்து இறங்கி மேலிருந்து கீழ இறங்கும் சில மரங்கள் எல்லாம். அந்த மரங்கள் எல்லாமே விரலுக்கு தான் பயன்படும். இந்த முறைப்படி தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வெட்டிட்டு நல்ல ஒழுக்க நெறியில நம்ம இந்த மரத்தை கூட வளர்க்குற மாதிரி நம்மையும் ஒழுக்க நெறியில வளர்த்தோம்னா நாமளும் வளருவோம், இந்த உடம்பு அழிந்து போகாது. எப்படி இந்த மரம் வந்து கீழ் நோக்கி வளர்கின்ற மரங்கள் எல்லாம் விரலுக்கு தான் ஆகும், அது மாதிரி நாம ஒழுக்க நெறியில நிக்கலன்னா இந்த உடம்ப ஒரு நேரத்துல இழக்க வேண்டியிருக்கும். ஆகையினால அதற்கான ஒழுக்க நெறி இந்த உடம்புக்கும் வேணும் அப்படிங்கிறது தான் பிண்ட அனுபவத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது. சரி, இப்போ ஆணினுள் மூன்றும் பெண்ணினுள் நான்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது பிண்டத்துல வந்து பிண்டம் தோன்றுவதற்கு இந்த இந்த கருவெல்லாம் தேவைப்படும், உங்களுக்கு தெரியும். அந்த ஆண் கருவுல என்னென்ன இருக்கு? ஆகாசம் இருக்கு, பிரகிருதி இருக்கு, ஆன்மா இருக்கு. பெண் கருவுல நான்கு என்னென்ன? பிரகிருதி, அப்பு, தேயு, வாயு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிரகிருதியில இருக்கக்கூடிய அந்த மண் வந்து சந்திர நாடியாகவும், நீர்ல இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் சூரிய நாடியாகவும், தீயில இருக்கிறது சுழிமை நாடியாகவும், காற்றுங்கிறது பிராணனாகவும் இருக்குன்னுட்டு நம்முடைய வள்ளல் பெருமானுடைய உரைநடை பகுதியில ஏழு தாதுக்கள்ங்கிற ஒரு தலைப்புல கொடுத்துருப்பாங்க சாமி. மிக 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 உன்னதமான ஒரு கருத்து இதுக்குள்ள இருக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்ணினுள் நான்கு என்பது சூரியன், சந்திரன், அக்னி, இயமானன் என்னும் உயிர்காற்று அப்படின்னு கொடுத்துருப்பாரு சாமி உரைநடை பகுதியில. அதாவது தந்தை கிட்ட இருந்து வந்த மூன்றுல ஆகாசம் ஒண்ணு இருக்கு, ஆன்மா ஒண்ணு இருக்கு, பிரகிருதி இருக்கு. இந்த பிரகிருதிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மாயையினுடைய விதைன்னு பேருங்க. அது தாயினுடைய அந்த முட்டைக்குள்ளர போனதுக்கு அப்புறம் அந்த விதை முளைக்கும், அது தாங்க மாயா உடம்பு. இந்த உடம்பு மிக முக்கியமானதாக காற்றின் வடிவமாக சொல்லப்படுகிறது. வள்ளல் பெருமான் தாங்க சொன்னாருங்க, வேற எந்த ஞானியும் இந்த தேகம் காற்றினாலாகிய தேகம்னு சொல்லவே இல்லைங்க. நான் எத்தனையோ சித்த நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கேன், ஆயிரக்கணக்கான நூல்கள் படிச்சிருக்கேன் 1962 இருந்து. ஆனா அந்த சித்தர் நெறியில வந்த போது எனக்கு உண்மை புலப்படவே இல்லைங்க. அதுல வந்து நேரடியா எந்த செய்தியும் சொல்லல. வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி சுற்றது மா தூதது என்று எண்ணா தொண்டரெல்லாம் பண்டுமெண்டும் கற்கின்றார் பலனொன்றும் காணார்ந்தார். அந்த நூல்களை படித்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எங்க ஆர்கியூமெண்ட் இருக்கோ அங்க இறைவன் இருக்க மாட்டான்னு வள்ளல் பெருமான் தாங்க சொன்னார். வள்ளல் பெருமான் நூலை படித்த ஒண்ணுதான் எங்கேயுமே ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, எல்லாம் உள்ள இறைவன் அவங்கவுங்களுக்கு உள்ள அறிவை அவங்கவுங்களுடைய முன்வினை பயனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கான். அந்த அறிவை சரியா பயன்படுத்தி கொள்றவங்க பேச மாட்டாங்க, செயல்பாட்டில் இறங்கிடுவாங்க. இப்போ இந்த பிண்ட அனுபவத்தை பற்றி கேட்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னாவே என்ன அர்த்தம், நம்ம பிராக்டிக்கலா போகணும், செயல்முறைய பின்பற்றணுங்கிற ஆர்வம் வந்துட்டதா அர்த்தங்க. அது அந்த வகையில இந்த பெண்ணில உள்ள இந்த நான்கு கருக்கள் என்னென்ன, அது சூரியன், சந்திரன், அக்னி, இயமானன் என்னும் காற்று, இந்த நாலுமே தத்துவங்களாக மாயையாக நம்முடைய உடம்பாக தோன்றியிருக்கு, அது முன்வினை பயனுக்காக அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய உண்மை. இப்படி இந்த முன்வினை பயனால இந்த உடம்பு அமைஞ்சிருக்குது, அதனால ஆணவம் மாயை கண்மம் எல்லாம் மூடி இருக்கு. இது மூன்று நாளும் நம்முடைய ஆன்ம அறிவு மறைஞ்சு போச்சு. வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, இது அப்படி மறைஞ்சிருக்கிற அறிவை வந்து மூடம் மறைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மூடம் நீங்காம இன்னைக்கு நாம் பேசக்கூடிய கல்வி எல்லாம் பயன் தராது அப்படின்னு சொல்றாரு சாமி. நான் சாமின்னு சொல்றது வள்ளல் பெருமான சொல்லுவாங்க. ஆக இந்த ஆன்ம அறிவை மூடி மறைத்திருப்பது ஒரு விதமான இருள் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அதுக்கு மூடம்னு சொல்றாங்க. மூடம் நீங்காமல் இந்த கல்வி நம்மளுடைய அறிவுலையும் நம்முடைய உடம்புலையும் சென்று பதியாது. அவ்வாறு பதியணும்னா அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நம்ம வள்ளல் பெருமான் சொல்றாரு. அது என்ன? அதுதான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம்லாம் நம்ம பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த கல்விய நாம பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் சாமி வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த வகையில இந்த சூரியன் சந்திரன் அக்னி பிராணன் என்கின்ற இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ளணும்னா இந்த நான்கு கருவையும் மீண்டும் ஆன்மாவுக்குள் புகுத்த வேண்டும் என்பது உண்மை. இந்த உடம்புல இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் ஒவ்வொன்றா நம்ம கடந்தாகும். தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தே தத்துவாதீத மேல்நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்திடச் சென்றேன். ஒத்து அந்நிலைக்கன் யாமும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினம் என்று அத்தகை உணர்ந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெருஞ்சோதியின் நரத்தின்னு சாமி சொல்வாங்க. ஆக தத்துவம் கடக்காம சன்மார்க்கமே இல்லைங்க. தத்துவத்தை ஏன் பேசணும்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா இந்த அந்த பிண்ட பூரண பாவனை அனுஷ்டான விதிகளை தெரிந்து கொள்வதில்லை, பிண்ட அனுபவத்தை தெரிந்து கொள்வதில்லை. அதனால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து தோன்றுதுன்னு வச்சுங்களேன். ஆக இந்த உடம்புல இருக்கக்கூடிய பெண்ணிடமிருந்து கிடைத்த நான்கு அந்த அணுக்களையும் சூரியன் சந்திரன் சுழினை இந்த பிராணன் ஆகிய நான்கையும் யார் ஒருவர் மீண்டும் ஆன்மாவுக்குள் செலுத்துகின்றார்களோ அல்லது தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து போகிறார்களோ அவர்களால தான் இந்த சன்மார்க்கத்துல மேல்நிலையை அடைய முடியும். சாமி சொல்றாங்க, தத்துவ நிலைகள் தனித்தனி ஏறி தனி பரநாதமான தலத்தே ஒத்த தன்மயமாம் நின்னை நீயின்றி உற்றிடல் உயிர் அனுபவம் என்று இத்துணை வெளியில் என்னை என்னிடத்தே இருந்தவாறு அளித்தனை அன்றோ சித்த நல் காழி ஞான சம்பந்த செல்வமே எனது சத்குருவே. என்னுடைய சத்குருவாகிய ஞான சம்பந்த பெருமானே, உன்னுடைய திருவருளை உன்னுடைய அறிவை எனக்குள் நீ பதித்தாய், அதன் காரணமாக என்னை வழி நடத்தினாய். நான் தத்துவங்கள் ஒவ்வொன்றாக கடந்து தத்துவம் கடந்து நின்று நான் பரநாத நிலைக்கு சென்றேன். அந்த இடத்தில் நான் உயிரனுபவம் பெற்றேன் என்று சாமி சொல்றாங்க. அப்ப உயிரனுபவம் பெறணும்னா ஒரு மனிதன் தத்துவங்களை கடந்து போக வேண்டும், இந்த உடம்பை பற்றிய அனுபவ உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பெண்ணிடம் இருந்து கிடைத்த பெண்ணின் சுரோணிதத்திலிருந்து கிடைத்த நான்கு சத்துக்கள் சூரியன் சந்திரன் சுழினை பிராணன் ஆகிய நான்கு சத்துக்களையும் ஆன்மாவுக்குள் புகுத்திடல் வேண்டும். அவ்வாறு புகுத்துவது என்பது தத்துவங்கள் கடந்து போகின்ற நிலையை காண்பிக்கும். தத்துவம் கடந்து போறதும் ஒண்ணுதான், பெண்ணிடம் இருந்து கிடைத்த சுரோணிதத்தை மீண்டும் நம்ம ஆன்மாவுக்குள் பதிப்பதும் ஒன்றுதான். அவ்வாறு அந்த விதை பெண்ணிடமிருந்து கிடைத்த விதையை நாம் திருவருளின் துணை கொண்டு கடந்து போனாலன்றி சன்மார்க்கத்தினுடைய அடுத்த படியை நாம் பெற முடியாது. அதுக்கு அடுத்த பாட்டுல நம்ம சத்குருவனுடைய பெருமையை பற்றி குறிப்பிடுகின்ற போது பொத்திய மூல மலப்பிணி தவிர்க்கும் பொருள் அருள் அனுபவம், அதற்கு பத்தியம் உயிரின் அனுபவம், இதனை பற்றற பற்றுதி இதுவே சத்தியம். இங்க வள்ளல் பெருமானுக்கு திருஞான சம்பந்த பெருமான் ஒரு அற்புதமான உபதேசத்தை கொடுக்கிறாங்க. அந்த அற்புதமான உபதேசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் அனுபவம் பெற்றால்தான், உயிர் அனுபவம்ங்கிற பத்தியத்தை மேற்கொண்டால்தான், தத்துவங்களை தனித்தனி கடந்து போனாதான் அந்த அருள் அனுபவம் தோன்றும், இல்லைன்னா தோன்றாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அருள் அனுபவம் தோன்றணும்னா நமக்கு வந்து ஜீவகாருண்யத்தினால் விளையக்கூடிய அருள் தோன்றணும். அந்த அருள் தான் நம்முடைய ஆன்மாவை மறைத்திருக்கின்ற மூடத்தை நீக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மூடம் நீங்காம இப்ப நான் சொல்லுகின்ற கல்வியை உள்வாங்கிக் கொள்ள முடியாது. ஆகினால இந்த உயிர் அனுபவம் தான் நமக்கு பத்தியும், அதுக்கு அந்த உயிர் அனுபவத்தை நான் பெறுவதற்கு குருவாகி நின்று எனக்கு அருள் புரிந்தீர்கள் என்று வள்ளல் குருமான் திருஞான சம்பந்த பெருமான குறிப்பிடுறாரு. அப்படி என என்றனக்கு அருள் புரிந்த தனிப்பெரும் கருணை என் புகழ்வேன். தனிப்பெருங்கருணைக்கு ஒரு விளக்கம் தெரியணும்ல. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு சொல்றோம், அந்த தனிப்பெரும் கருணைக்கு விளக்கம் எங்க சொல்லியிருக்காங்கன்னா, சாமி 2357 பாடல்ல உயிர் அனுபவம் பெறுகின்ற அந்த பத்திய நெறியில் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பத்திய நெறியில் சென்றால்தான் சுத்த சன்மார்க்க அனுபவத்தை பெற முடியும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்ல, முடியவே முடியாதுன்னாங்க. அதற்கு இந்த உடம்பு தேவை, இந்த உடம்புக்குள்ளதான் அந்த மாற்றத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த சாமி சொல்றாங்க. தனிப்பெரும் கருணையினுடைய விளக்கம் இங்கே தரப்படுகிறது. உயிர் அனுபவம் முற்றிடில் அதனிடத்தே ஓங்கு அருள் அனுபவம் உறும். உயிர் அனுபவம் பெற்றாதான் அருள் அனுபவம் பெற முடியும். உயிர் அனுபவம் பெறுவதற்கு இந்த உடம்பின் அனுபவம் பெறணும். இந்த உடம்பின் அனுபவம் பெறுவதற்கு உள்ள வழிமுறைகளை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக உயிர் அனுபவம் முற்றிடில் அதன் இடத்தே ஓங்கு அருள் அனுபவம் உறும். அச்செயிரில் நல்ல அனுபவத்திலே சுத்த சிவ அனுபவம் உறும் அப்படின்னு சாமிக்கு நம்மளுடைய வள்ளல் பெருமானுக்கு திருஞான சம்பந்த பெருமான் உபதேசம் செஞ்சாரு. என்ன அது? மீண்டும் சொல்றேன், உயிர் அனுபவம் பெற்றால் அருள் அனுபவம் தோன்றும், அருள் அனுபவத்தை பெற்றால் சுத்த சிவ அனுபவம் தோன்றும். இதுக்கு யாரு துணையா இருக்கிறது? குருநாதர் துணையா இருக்கிறார். குருவனுடைய கருணையினாலதான் நான் இந்த உயர்நிலையை பெற்றேன் அப்படின்னு நம்ம வள்ளல் பெருமான் குறிப்பிட்டார். அப்படி குருநாதருடைய திருவருள் பெற்றால்தான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய தத்துவங்களை நாம் என்ன பண்ணலாம், கரைத்து ஆன்ம அறிவு மயமாக நம்ம தனித்து நிற்க முடியும். அவ் ஆன்ம அறிவு மயமா நம்ம தனித்து நிற்கிற நிலைதான் உயிர் அனுபவம். அந்த உயிர் அனுபவம் வந்து நம்மளுக்கு பெற்றால்தான் நம்மளுடைய அறிவு தற்போதம் நீங்கி போகும். தற்போதம் தோன்றா தளத்திடை தோன்றும் வள்ளலேன்னு நம்ம வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாருல்ல, தற்போதம் நீங்கிறதுக்கு அருள் அனுபவம் வந்தாகணும். அருள் அனுபவம் வந்தாதான் அந்த குருநாதர் தான் கூட்டி கொண்டு போய் சிவானுபவத்தை காமிக்கிறாருங்கிறது தான் இந்த பாடல்கள்ல, திருஞான சம்பந்த பெருமானுடைய பாடல்கள்ல நமக்கு விளங்குது. அந்த சாமி சொல்றாங்க, உலகியல் உணர்வோர் அணுத்துணையேனும் உற்றிலா சிறிய ஓர் பருவத்து. உலகியல் அனுபவமே இல்லாத சின்ன பிள்ளையா இருக்கும்போது வள்ளல் பெருமான விஞ்ஞான சம்பந்தர் ஆட்கொண்டாராம். எனக்குள் இருந்த அருள் நெறியில் ஏற்றவும் தரம் இல்லாமையால், நம்மள்கிட்ட இருக்க அறிவு சின்ன அறிவு தானே, வள்ளல் பெருமான்ட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன அறிவா இருந்தது. அந்த நேரத்துல தன்னுடைய குருநாதர் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை போற்ற தெரியாம அடிக்கடி விலகி போயிட்டாரு குரு கிட்ட இருந்து, குரு சிந்தனையிலிருந்து மறந்து விலகி போயிட்டார். அப்ப குருநாதர் ஆகிய திருஞான சம்பந்தர் அவ்வாறு விலகாத வண்ணம் அழகிலா உணர்ச்சி தந்தார்னு சொல்ற, அழகில அளவற்ற உணர்ச்சி தந்து தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டு தன்னுடைய அறிவும் தந்து வழித்துறையும் தந்து ஆட்கொண்டார். அத்தகைய கருணையாளனே, உன்னுடைய அருட்கடல் பெருமையை என்னென்று சொல்வேன். உன்னுடைய அருள் இருக்கு, அது கடல் போன்றது. நான் எனக்கு உணர்ச்சி இல்லாம அறிவு இல்லாம இருந்த போது எனக்கு நீ அறிவும் கொடுத்த, என்னை ஆட்கொண்ட, என்னை கரை சேர்த்த, உயிர் அனுபவம் கொடுத்த, அருள் அனுபவம் கொடுத்த, சிவானுபவத்துக்கும் சேர்த்து வச்சு எப்பா, நான் உனக்கு என்ன நான் கைமாறு செய்வேன். திலக நல் காழி ஞான தந்தந்த செல்லமுதாம் சிவகுருவே, சிவகுருவே நான் உன்னை வணங்குகிறேன். நீயே எனக்கு உள்ள அறிவாக இருந்து என்னுடைய தத்துவங்களை நான் கடந்து போவதற்கு கருணை செய்தாய். ஏறா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டி அருட்தெருஞ்சோதி நீங்க சொல்லுவாங்க சாமி. எனக்கு வந்து என்னுடைய தத்துவங்கள் 36 தத்துவங்கள் உடல் தத்துவங்கள் என்னவென்று நீ காட்டி அருளினாய், அதனுடைய உண்மையை உரைத்தாய், அதிலிருந்து எவ்வாறு விடுபட முடியும் என்று நீயே எனக்கு உபதேசம் செய்தாய். அந்த உபதேசத்தின்படி நான் உன் திருவடிகளை இடைவிடாது பற்றி கொண்டேன். அதன் காரணமாக நீ எனக்கு உயிர் அனுபவம் கொடுத்தாய், அதன் பிறகு அருள் அனுபவம் கொடுத்தாய், அதன் பிறகு சிவானுபவமும் கொடுத்து என்னை உய்யும்படி செய்தாய். என்னுடைய தத்துவங்களை உனது அருளால் நான் கடந்தேன். நீயே 36 தத்துவங்கள் இவை இவை என்று எனக்கு விளக்கி கொடுத்தாய். அது மட்டுமல்லாமல் ஏரா நிலைநடு ஏற்றி என்றனை ஈண்டு ஆறாறு கடத்தி அருட்பெருஞ்சோதி, நீயே அந்த 36 தத்துவங்களை நான் கடந்து போகும் வண்ணம் எனக்கு உற்ற துணையாகி எனக்கு அருள் வழி காட்டி என்னை ஆட்கொண்டாய். உன்னுடைய திருவடிகளை நான் வணங்குகிறேன். சர்க்குருவே, ராமலிங்க வள்ளலே, நாங்கள் திருப்பிள்ளைகள் உங்களுடைய திருவடிகளை வணங்கி இன்றைய கல்வியை கற்க தொடங்குகின்றோம். இதில் குற்றம் குறைகள் ஏதேனும் இருப்பின் பொறுத்தருள வேண்டும். எங்களுக்கு உற்ற துணையாக இருந்து அறிவுக்கு அறிவாக நின்று எங்களை ஆட்கொள்ள வேண்டும். அறிவாலே அறிவினை அறிகின்ற பொழுதங்கு அனுபவமாவது என்னடித்தாயே. வள்ளல் பெருமானுடைய பாடல்ல மிக அற்புதமான ஒரு பாடல் இது. எல்லாம் அல்ல இறைவனை ஆன்ம அறிவினால் மட்டுமே அறிய முடியும், வேற எந்த அறிவு கொண்டும் அது அறிய முடியாது. அவனே வந்து நமக்கு கல்வியெல்லாம் கற்பிப்பான்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஆகையினால குரு வணக்கம் செஞ்சிருக்கோம். அந்த குரு வணக்கம் நம்மை நம்ம பணிந்த நல்ல ஒரு பணிந்த நிலையில நம்ம கொண்டு போய் சேர்க்கும், நமக்கு வழி காண்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்மளை எல்லாம் வந்து சாமி கரைச்சேற்பாங்கன்னு நான் நம்புறேன். அடுத்தது இன்றைக்கு பிண்ட அனுபவத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். இந்த பிண்ட அனுபவம் பற்றி பேசணும்னா முதல்ல நம்மளை கொண்டு போய் குருநாதர் இடத்துல நம்மளை கொண்டு போய் அடமானம் வச்சிடணும், பஞ்சம் வச்சிடணும், டோட்டல் சரண்டர் சொல்லுவாங்க, அது மாதிரி கொண்டு போய் சரணடைஞ்சிடணும். 2350 பாட்டுல நம்ம வள்ளல் பெருமான் ஒரு ரகசியம் சொல்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்ந்தவரை எவ்வகையும் தாங்கி அழிக்கின்ற தயவுடைய பெருந்தலைமை தனி முதல் என்றாயே. ரொம்ப நுணுக்கமான பாடலுங்க இது. சார்ந்துட்டோம், என்னுடைய அறிவுனால ஒன்னு அறிய முடியாதுப்பா, உன்னுடைய கருணையை நீ எனக்குள்ள நீ வைத்தாதான் நான் வந்து உன்னை நான் வந்து அடைய முடியும். ஆகையினால நான் உன்னுடைய திருவடியில நான் சார்ந்து கொள்றேன். நீ வந்து சார்ந்தவங்கள் எல்லாம் எந்த வகையிலையும் தாங்கி கைவிடாம அளிக்கின்ற தயவுடைய பெரும்பதி, நீ என்ன ஆட்கொள்ள வேண்டும். என்னுடைய சர்போதத்தினால நான் உன்னை நான் அறிய விரும்பல, நான் உன்னோட இடத்துல தாழ்ந்து நிக்கிறேன், வணங்கி நிக்கிறேன், தஞ்சம்னு சொல்றேன், என்னை ஏற்றுக்கொள்ளு அப்படின்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை போட்டிருந்தோம் குருவுகிட்ட. குருவுகிட்ட போட்டாலும் ஒண்ணுதான், அருட்பெருஞ்சோதி இறைவன்கிட்ட போட்டாலும் ஒண்ணுதான். ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வள்ளல் பெருமான திருமூலர் பெருமான் சொல்லுவார், சார்ந்தவர்க்கு இன்பம் தரும் தழல் வண்ணன் அப்படின்னு சொல்லுவாரு. யாரெல்லாம் வந்து சிவபெருமான சார்ந்து கொள்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்பம் அழிக்கக்கூடியவன் தழல் வண்ணனாகிய சிவபெருமான் சொல்றாரு. நம்ம வள்ளல் பெருமானும் அதே தான் சொல்றாரு, சார்ந்தவரை எவ்வகையும் தாங்கி அளிக்கின்ற தயவுடைய பெரும் தலைமை தனி முதல் என்றாய் சொல்றாரு. நாமளும் அவ்வாறு சார்ந்து கொள்வோம். ரெண்டாவது, இந்த ஞானிக்கும் சிவத்துக்கும் வேறுபாடு இல்லை. வள்ளல் பெருமான் வேற, அருட்பெருஞ்சோதி இறைவனா நம்ம வந்து வேற வேறையா நம்ம பார்க்க வேண்டியது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். குருவே சிவம் என கூறினன் நந்தி அப்படின்னு திருமூலர் பெருமான் சொல்வது போல, நம்ம நம்மளுடைய அருட்பெருஞ்சோதி இறைவன் வேறையாகவும் வள்ளல் பெருமான் வேறையாகவும் நம்ம பார்க்க கூடாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு அது பூரணமான ஒரு லாபத்தை நாம் அடைய முடியாது அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். இப்ப வந்து நம்ம பிண்ட இலக்கணத்தை பத்தி நம்ம ஒரு ஒரு சின்ன சின்ன செய்திகளை ஒரு சின்ன ஒரு ஃபுட் நோட் மாதிரி ஒரு அவசியமான ஒரு செய்திகளை வேகமா நான் சொல்லிட்டு போறேன். தலைங்கிறது அண்டம்ங்க, தலைங்கிறது அண்டம். நம்ம உடம்புல அண்டபிண்டம் சொல்றோம்ல, நம்ம உடம்புல பிண்டத்துல வந்து தலை அண்டம், அண்டத்தில் பிண்டம் புருவமத்தி. நம்மளுடைய அண்டம்ல தலைக்குள்ளற ஒரு பிண்டம் இருந்துச்சுன்னா அது புருவமத்திங்க. அண்டத்தில் அண்டம் பிரம்மரந்திரம். இது மிக முக்கியமான ஒரு செய்தியை நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மரந்திரம் வார்த்தையை நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்த போறோம். சரி, அப்படி அடிக்கடி உபயோகப்படுத்தும் போது இதை நான் சொல்லாம விட்டுருந்தா ஒரு கால் உங்களுக்கு அது பற்றிய ஒரு சந்தேகம் வந்தா என்ன செய்யறதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். குச்சிக்கும் கீழே உள்நாக்கு மேலே வைத்த விளக்கு எரியுதடி குதம்பாய் மறு குதம்பிச்சித்தர் சொல்வார். இது ஒரு உண்மை இருக்கு, நம்ம வள்ளல் பெருமானும் அதான் சொல்லுவாங்க. எப்படி உள்நாக்குக்கு மேல உச்சிங்கிற நாதத்துக்கு கீழே நமக்கு திருச்சிற்றம்பலம்னு ஒண்ணு இருக்குங்க, அந்த இடத்த பிரம்மரந்திரம்னு சொல்லுவோம். அதுல வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்ற போது அண்டத்தில் அண்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. பிரம்மரந்திரம்ங்கிற வார்த்தையை மட்டும் மனசுல வச்சுங்க, நீங்க போறோம் நிறைய விஷயங்களை நம்ம மண்டைக்குள்ள ஏத்திக்க வேண்டியதில்லை. நான் இப்ப வந்து மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படி நான் தொட்டுக்கிட்டு வர்றேன். பிற்காலத்தில் அது படிக்கும் போது அதுவே மற்ற கல்வியை கொடுத்துரும். சோம சூரிய அக்னி பிரம்ம விஷ்ணுக்களின் இருக்கும் இடம் பிரம்மரந்திரம். இப்ப நான் பிரம்மரந்திரம் ஏன் சொன்னேன்னு தெரியுதா? உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேல பிரம்மரந்திரம்னு சொன்னேன். அந்த இடத்துல என்னென்ன பொருந்தது? மண்ணு, நீரு, சூரியன், சந்திரன், அக்னி முதலிய நாடிகள் எல்லாம் பொருந்துதுங்க. இதுல சிவாகார பூரண தம்பம்னு ஒரு இடத்துல நம்ம பின்னாடி படிக்க போறோம், சொல்ல போறோம். அந்த தம்பம், தம்பம்ங்கிறது ஒரு கொடியெல்லாம் ஏத்துவோம்ல தம்பம்னு சொல்லுங்க, அது கொடியேற்றுறதுக்கு ஒரு பைப்பு நட்டுற மாதிரி ஒரு தம்பம்னு பேர் அதுக்கு. அது வந்து நம்ம பிரம்மரந்திரத்தையும் தாண்டி போகுதுங்க. மூல அந்த இது பிரம்மஸ்தானத்துல இருந்து சுத்த சிவ ஸ்தானம் வரையிலும் அது போகுதுங்க. அந்த அது இருக்கக்கூடிய அது போகக்கூடிய ஒரு பாதை தான் பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரத்தையும் தாண்டி போகுது அந்த சிவாகார பூரண ஸ்தம்பம்னு சொல்றது. அதனால அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதனால இந்த பிரம்மரந்திரத்தை பத்தி உங்கள்கிட்ட நான் பேசிருக்கேன். இந்த பிரம்மரந்திரத்துல கடவுள் பிரகாசம் இருக்கு, நம்முடைய அறிவு இருக்கு, நம்முடைய பிராணனும் அங்க சந்திக்குதுங்க. எவ்வளவு முக்கியமான இடம் பாருங்க பிரம்மரந்திரம். பிரம்மரந்திரங்கிற வார்த்தைய இனி சன்மார்க்கத்துல நாம மறக்க கூடாது. ஏன் மறக்க கூடாது? அந்த இடத்துல சூரியன், சந்திரன், அக்னி நாடிகள் பொருந்துது, பிரம்மா விஷ்ணு முதலிய சக்தி சத்தர்கள் பொருந்துறாங்க. மூலாதாரத்துல இருக்கிறத கொண்டு வந்து மேல நிப்பாட்டுறதுக்கு அது முக்கியமான இடமா இருக்குது. நம்ம வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி மனத்தை கொண்டு போய் பிரம்மரந்திரத்துல வச்சோம்னா மனமே அறிவாயிருங்க. அது என்ன சொல்றாரு அந்த உண்மைய அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புருஷார்த்தங்கள் நான்கு புருஷார்த்தங்கள்ல சொல்லுகின்ற பொழுது அந்த தரண ஒழுக்கத்துல குறிப்பிடுவார், மனதை எப்பொழுதும் புருவ மத்தியில் செலுத்தி அறிவாகிருதி செய்ய வேண்டும். மனசையே அறிவா மாற்றுறது. இப்ப அறிவு கிட்ட மனம் வந்து சுத்தம், அங்க போவோம் இங்க போவோம், அதை பண்ணு இதை பண்ணும். ஆனா பெருமானுடைய திருவருள் நிலைத்திருக்கக்கூடிய பிரம்மரந்திரத்தில் மனதை வைத்தால் மனம் அறிவாக மாறுகிறது. எந்த அறிவாக மாறும்? ஆன்ம அறிவாக மாறுகிறது. இன்னொரு ரகசியம் தெரியுங்களா, திருமந்திரத்துல இருக்கும் மண்மனம் எங்குண்டு? வாயுவும் அங்குண்டு. இங்கதான் சாமி அங்க வந்து திருமந்திரத்தோட ஒத்து போறாருங்க. யார் ஒருத்தர் பிரம்மரந்திரத்தை மனசை நிலைப்படுத்துறாங்களோ அங்க சூரிய சந்திர அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடர் அங்க வந்துருங்க. முச்சுடர் ஆதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருள் பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த முச்சுடரும் சந்திக்கிற இடத்துல நம்ம மனம் ஒடுங்குச்சுன்னா அறிவா மாறிடுங்க, அது ஆன்ம அறிவோடு கலந்துருங்க. ஆக அடுத்த ஒரு பாயிண்ட், நாம் அடைய வேண்டிய ஸ்தானங்கள் கண்டம் முதல் உச்சி வரையில் அடங்கி உள்ளன அப்படின்னு நம்ம சாமி சொல்றாங்க. ஆக நாம வந்து கண்டத்துக்கு கீழே தானே வாழ்றோம். நம்ம உலகியல் வாழ்க்கை முழுக்கவுமே கண்டத்துக்கு கீழே தான். உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அழகில் பேரருளால் அறிவது விளக்கி அப்படின்னு சொல்லுவாங்க சாமி. அதே போல நாம உலகியல் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே வாழ்க்கை பூராவும் கண்டத்துக்கு கீழே. அப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுன்னு சாமி என்ன பண்ண, அந்த பிண்டத்தை கொண்டு போய் அண்டத்துல சேரு அப்படின்னு ஒரு ரகசியத்தை சொன்னாங்க. அது அனுபவ கல்வியில தாங்க முடியும். தியரிட்டிக்கலா பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது பயன் தராது. சரி, கொடிமரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கொடியை நம்ம சிச்சத்தி துதி நம்ம படிக்கிறோம்ல, கொடி ஏற்றும் போது நம்ம ஒரு கொடி இதை நட்டுறோம், ஒரு பைப்பை நட்டுறோம், நட்டுட்டு அதுல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு வெள்ளையும் மஞ்சளும் சேர்ந்த கொடியை நம்ம ஏத்துறோம், அந்த கொடி பாட்டு பாடுறோம், சிச்சத்தி துதின்னு பாட்டு பாடுறோம். அதை வந்து உள்ளரை வந்து பார்க்கணும்னு நம்ம சாமி சொல்லியிருக்காங்க. அது எங்க இருக்குது, தொப்புலுக்கு கீழே பிரம்மஸ்தானத்துல இருந்து பிரம்மரந்திரம் வழியா தலைக்கும் மேல பரணாதம் வரைக்கும் போகுதுங்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆக அந்த உண்மைகளை புரிந்து கொள்வதற்கும் இந்த கொடிமரம் அப்படிங்கறது வார்த்தை உங்களுக்கு இப்ப வந்து ஒரு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்களுக்கு அது கிடைக்கும். அடுத்தது பலிபீடம் தொப்புல்னு சொல்லுவாங்க. பலிபீடம் தொப்புல்னா தொப்புள் தான் பெருசா, வயிறெல்லாம் பெருசா இருக்குது. அருந்தல் பொருந்தல்ங்கிறத பத்தி நம்ம கணக்கு தெரியறது இல்லையே, வச்சு விளாச வேண்டியது தானே. அப்படிலாம் விளாசுனா சன்மார்க்கம் இல்லை. ஆயிரம் சத்தங்கம் பேசினாலும் சன்மார்க்கம் இல்லை, அதெல்லாம் கதைக்காகாது. கடைசி வரைக்கும் பேசி 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 கடைசியில முடியறது தான் அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. இங்க பலிபீடம்னு ஒண்ணு சாமி சொல்றாங்க. அது பலி கொடுக்க வேண்டியது ரெண்டு. அது என்ன பலி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டா அருந்தல் பொருந்தல். அருந்தல்ங்கிறது சௌரியத்துக்கு சாப்பிடுறது, நேரங்காலமே இல்லாம சாப்பிடுறது. சன்மார்க்கிகளுக்கு காலை உணவே கிடையாது, காலையிலையும் வச்சு நம்ம சாப்பிடுறோம். சாப்பிட்டு சன்மார்க்கம் பேசுவோம், மத்தியானமும் சாப்பிடுவோம், சாத்திரிக்கும் சாப்பிடுவோம். சாத்திரி பத்து மணிக்கு மேல அமுதமே ஆனாலும் சாப்பிடாதுன்னு சொல்லுவாரு சாமி. அதெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது, வச்சு நொறுக்குவோம். இப்படி நொறுக்கணும்னா அந்த பயிர் வந்து கிடைக்காவாரு. அங்க அதனால பலிபீடத்துல வந்து என்ன பண்றாரு சொல்றாரு, இது ரெண்டையும் அடிச்சு நொறுக்கிது. இதனால அருந்தல் பொருந்தல். பொருந்தல்னா உங்களுக்கு தெரியும், நம்ம அதிகமா சாப்பிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில ஈடுபட வேண்டியிருக்கு. இது இது ரெண்டுமே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சுத்த அக்னியை காலி பண்ணுது. சுத்த அக்னி காலியானா மரணம் சம்பவிக்குது அப்படிங்கிறது தான் இந்த அடுத்த உண்மை. சரி, இந்த அருந்தல் பொருந்தலை பத்தி அப்புறம் பார்க்கலாம். இது இது போர்மானது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். எதுக்கு இந்த பிண்ட அனுபவத்துக்கு உள்ள இன்ட்ரோடக்ஷன் தான் இதை கொடுத்துருக்கேன். இப்ப பிண்ட அனுபவத்துக்கு நேரம் நான் வர்றேன். பின் அனுபவம் என்கின்ற தலைப்புல நீங்க பாத்தீங்கன்னா உரைந்த பகுதியில முதல்ல வந்து பிரம்மஸ்தானம் சொல்லியிருப்பாங்க, அடுத்து விஷ்ணுஸ்தானம் சொல்லியிருப்பாங்க, அடுத்தது இந்த ருத்ரஸ்தானம் இருதயஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்காக 20 பாயிண்டா மாத்திட்டாங்க. அதுல நிறைய செய்திகள் இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், 20 பாயிண்ட் இன்னைக்கு இது நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா கூட என்னைக்குமே இது மாறாது. உங்களுக்கு வந்து அது பயனுள்ள செய்தியா மீண்டும் 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 படிச்சாதான் புரியும். சும்மா ஒரு தடவையில் அது புரிஞ்சிருமானா, புரிஞ்சிடாது. சரி, இப்ப நான் பிண்ட அனுபவத்தை நான் வந்து பேசுறதுக்கு தொடங்குறேன். இந்த பிண்ட அனுபவத்தை பேசுறோம் அப்படின்னா நமக்கு செயல்முறையில ஒரு ஆர்வம் வந்துருச்சுன்னு அர்த்தம். சன்மார்க்கம் என்பது வெறும் பேச்சளவுல இல்லை, இது செயல்பாட்டு சன்மார்க்கம் அப்படிங்கிறத நாம உணர்ந்துக்கிறதுக்காகவும் வள்ளல் பெருமான் இதை முக்கியத்துவமா சொல்லியிருக்காருங்கிறதுக்காகவும் நம்ம இதை பேசுறோம். சரி, பிண்ட அனுபவத்துல மிக முக்கியமான செய்தி அது என்ன குறிப்பிடுறாருன்னு கேட்டீங்கன்னா காரண அக்னியை பத்தி பேசுறது தானே. இந்த தலைப்பே காரண அக்னி தான். பிண்ட அனுபவத்துக்கு காரணமா இருக்கிறதே காரண அக்னி தான். மூன்று தேகம் இருக்கு, தூள தேகம் இருக்கு, சூட்சும தேகம் இருக்கு, காரண தேகம் இருக்கு. இது வந்து மூன்றையுமே வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த மூன்று தேகங்கள். சரி, இப்ப இருதய ஸ்தானத்துல வந்து நம்ம காரணாகினி இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இருதய ஸ்தானம்ங்கிறது சிகார ஸ்தானம், நம சிவ ஏ அப்படிங்கறதுல நாங்கிறது மண், மாங்கிறது நீர், சீங்கிறது நெருப்பு வாங்கிறது காற்று, யாங்கிறது ஆகாயம், மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதெல்லாம் படிச்சிருப்போம். நாம சிவ ய அதுக்கு ஐந்து எழுத்துன்னு சொல்லியிருப்போம். இந்த ஐந்து எழுத்தும் எல்லாம் வல்ல இறைத்தன்மை உடையதுன்னு சொல்லியிருப்போம். எல்லாம் உள்ள இறைவனே மண்ணாக நீராக நெருப்பாக காற்றாக ஆகாயமாக இருக்கிறான் அப்படிங்கறதும் உண்மைதான். இப்படி நம சிவயம்னா தூலம்னு சொல்லுவோம், சிவயனமன்னா சூக்குமம்னு சொல்லுவோம். ஏன் சிவயனமன் சொல்ற வள்ளல் பெருமான் கூட ஒரு முறை கடிதத்தில் சொல்லியிருப்பாரு, சிவாயம் சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன, அவ்வை வாக்கு சத்தியம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. மிக முக்கியமான ரகசியம் அவ்வை வாக்கு சத்தியம். அந்த சிவாயனம்ங்கிறத வந்து சாமி சொன்னாலும் கூட அதுக்கப்புறம் நம்ம மந்திரத்தை எடுத்துக்கிட்டாரு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தருணை அருட்பெருஞ்சோதி. உன்னுடைய திருநாமங்களை நான் சொல்லுகிறேன், உன்னுடைய தனிப்பெரும் கருணையை என்னிடத்திலே வைத்து எனக்கு உயிர் அனுபவத்தையும் அருள் அனுபவத்தையும் சிவானுபவத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வென்றார். எட்டாவது பாடல்ல 2357வது பாடல்ல சொல்றாரு. ஆக இந்த தனிப்பெரும் கருணை என்பது நாம் கற்ற கல்விய இந்த உடம்புக்குள்ள பயன்படுத்தி பின்ன அனுபவத்தை பெறணும். இந்த உடம்பு தாயிடம் இருந்து கிடைக்கிற இந்த நான்கு சத்துக்களையும் மாற்றி வேறொரு வகையில அது ஆன்மாவோட சேர்த்து இந்த உடம்பையே இயற்கை உடம்பா மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் பிண்ட அனுபவத்தினுடைய அடித்தளமான கல்வி. அந்த வகையில நான் பிண்ட அனுபவத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் காரணாகினி எடுத்துக்கிறேன். அதுல இருதயஸ்தானத்தை முதல்ல எடுத்துக்கிட்டேன். அந்த நூல் எப்படி இருக்கு, அந்த உரையுடைய பகுதியில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிண்ட அனுபவத்தை பத்தி பேசுகின்ற போது முதல் இது வந்து பிரம்மஸ்தானம், ரெண்டாவது விஷ்ணு ஸ்தானம், மூணாவது வந்து வந்து ருத்ரஸ்தானம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் நானும் பேச போறேன். இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்வது முதல் ஆகுவதாக எடுத்துக்கொள்வது இருதயஸ்தானத்தை எடுத்துக்கிறேன். இருதயஸ்தானங்கிறது சிகாரஸ்தானம், அந்த இடம் தான் காரணாகினி இருக்கக்கூடிய இடம். இதை வந்து இப்ப நான் ஒரு ஒரு சயின்டிபிக்கா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நான் குறுக்கி வச்சிருக்கேன்னு சொன்னேன், அதை உங்கள்கிட்ட பேசுறேன். இருதயஸ்தானத்தில் முதுகத்தண்டின் மையத்தில் மலர்ந்த வாழைப்பூ போல வெண்மையாக ஒரு பை உண்டு, இதற்கு சிகாரம் என்று பெயர். இதுதான் முதல் பாயிண்ட்ங்க. இதுவே காரணாகினியினுடைய இருப்பிடம், ஒரு வெண்மை பைன்னு சொல்றாரு. வெண்மை பை அப்படின்னு நீங்க ஒரு வேர்டு நீங்க காதல வாங்கின உடனேயே நீங்க என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டீங்கன்னா, ரத்தம் இல்லை, முழுக்க முழுக்க பிரெயின்ல இருந்து வரக்கூடிய அந்த அசைவுகளை ஸ்டிமுலேஷன், அந்த அசைவுகளை அது கொண்டு போகும். அது செல்களையும் மூளையையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். ஏன் அப்படிதான் நீங்க பார்க்கணும். அதான் வெண்மை பைன்னு சாமி சொல்றாங்க. ஆர்டரை கொண்டு போய் அந்த மோட்டார் நரம்புகள் மூலமா ஒவ்வொரு கருவிகளுக்கும் கை காலு முதலாம் கொண்டு போறது அதுதான். அதே மாதிரி கை காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட அந்த செய்தியை கொண்டு போய் மூளையில சேர்க்கறது அதுதான். சோ அது ஓரளவுக்கு அது நியூரான்ஸ் என்னன்னு நம்ம பாக்குறோம். அது வெண்மை தன்மையுடையதாக இருக்குது. அதுல வந்து எல்லாமே மூளையினுடைய செல்கள் தான் பயணம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில இருதயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிகாரஸ்தானமானது ருத்ரஸ்தானமானது, சிகாரஸ்தானம்னாலும் ருத்ரஸ்தானம்னாலும் அக்னியினுடைய இருப்பிடம்னாலும் ஒண்ணுதாங்க. அந்த வகையில அந்த இடத்துல ஒரு மலர்ந்த வாழைப்பூ போல ஒரு வெண்மையான பை ஒரு பவுச் இருக்குன்னு சொல்றாரு நம்ம சாமி. சரி, அது எந்த இடம்னு நான் வந்து அனுமானிக்கும் பொழுது தொராசிக் முதுகெலும்புல உள்ள C7 to C12, அந்த தொராசிக் போன்ல முதுகு தண்டில் இருக்கக்கூடிய அது 7வது எலும்புக்கும் 12வது எலும்புக்கும் இடைப்பட்ட அந்த இடம் தான் அப்படின்னுட்டு நான் கருதுறேன். என்னுடைய அனுபவத்துல என்னுடைய மருத்துவ அறிவுல அதை நான் உறுதிப்படுத்துறேன். சரி, அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் நெர்வ்ஸ், அதாவது ஒரு பேர், இடது பக்கத்துல ஒரு நரம்பு போகும், வலது பக்கத்துல ஒரு நரம்பு போகும், அது விலாடு கூட சுத்திக்கிட்டு வரும். அப்படியே அது வந்து அது என்ன பண்ணுது, லிவரை போய் இணைக்குங்க, அது லிவர்ல போய் சேரும். அது சிகார ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அக்னியை லிவர்ல சேர்க்கக்கூடியதுங்க. சரி, இதை நான் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு அந்த லிவருங்கிற இதை நான் பயன்படுத்துறேன். அதை வள்ளல் பெருமான் சொல்கின்ற பொழுது அது ஒரு மலர்ந்த ஒரு தாமரை பூ போல இருக்கக்கூடிய ஆர்கன் அப்படின்னு நம்ம சாமி சொல்லுவாங்க. மலர்ந்த தாமரை பூ போல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், அது லிவர் தான். அங்க இருந்து அந்த இதுக்கு ஒரு அந்த மையத்துல உள்ள சிகாரஸ்தானத்துக்கு ஒரு ஒரு நாடி வந்து தொடர்பு படுத்துதுன்னு நம்ம சாமி சொல்றாங்க. அந்த காரணாகினி பையில இருந்து நம்மளுடைய உடம்புல எப்பயுமே சூடு இருந்துட்டு இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும். அது போனுச்சுன்னா மூச்சு காத்தும் போயிடும், அந்த உடம்பு ஜில்லிட்டு போயிடும், அதுக்கப்புறம் உடம்புக்கு போனோம்னு பேருங்க. சோ இந்த அக்னியை தக்க வைத்துக் கொள்வதுதான் சன்மார்க்கத்தினுடைய ஒரு அடித்தளமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. வள்ளல் பெருமான் சொல்வாரு, அவை தக்க வைத்துக் கொள்வதற்கு வந்து சுத்த அக்னி தேவைன்னு சொல்வாரு. அந்த சுத்த அக்னியை தெரிந்து கொள்ளலைன்னா சன்மார்க்கம் இல்லை, கடைசி வரைக்கும் பேச்சு சன்மார்க்கமாகவே போயிடும். செயல்பாட்டு சன்மார்க்கம் வந்து ஒண்ணு இருக்காது. வள்ளல் பெருமான் சொல்ற மாதிரி தலைப்படு சன்மார்க்கம் வர, தலைப்படுதல்னா என்ன, கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவார் கற்றீண்டு வாடா நெறியும்பர். பேசி பேசி என்னத்துக்காக போகுது, கற்ற கல்வி கற்றாச்சு, கற்ற பின் நிற்க அதற்கு தகை. நம்ம அதாவது நம்ம கற்ற பின்பு அதுல பின்பற்றலன்னா என்ன ஆகுறது, அது ஒண்ணும் பயனெல்லாம் போயிடும். ஆகையினால அதை பின்பற்றும்படி வள்ளுவர் பெருமானும் சொல்லுவாரு, வள்ளல் பெருமானும் சொல்றாங்க. ஆக இந்த காரணாகினி உடம்புல இருக்கிற வரைக்கும் உயிர் தங்கும், அறிவும் விளங்கும். ஏன்னா ஆன்ம அறிவின் பீடம் அக்னின்னு சொல்லுவாரு நம்ம சாமி. ஆன்ம அறிவுக்கு பிரகாசத்தை கொடுக்கறதே இந்த காரணாகினி தாங்க. காரணாகினி நஷ்டமடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்றத இதை நம்மளுக்கு எல்லாம் அறிவுறுத்தணுங்கிறதுக்காகவே தான் இந்த கல்வியை கொடுத்துருக்கார் சாமி. இந்த கல்வியின் நோக்கமே இன்றைய இந்த பிண்ட அனுபவ கல்வியின் நோக்கமே காரணாகினி லாஸ் ஆகிட்டு இருக்கு, அதனால நம்ம சாவறோம், அதனாலதான் பிறப்பும் இறப்பும் தோன்றுறது அப்படிங்கிறத சாமி ஆணித்தரமா சொல்றதுக்காக தான் இந்த பிண்ட அனுபவங்கிற ஒரு கல்விய நமக்கு கொடுத்துருக்காங்க. சோ இப்ப நம்ம அதுக்கு அடுத்தது மூணாவது பாயிண்ட். முதல் பாயிண்ட் என்ன, இருதய ஸ்தானத்துல காரணாகினி பை இருக்கு. ரெண்டாவது, காரணாகினி இருக்க வரைக்கும் உயிர் இருக்கும். மூணாவது, இதற்கு காலச்சந்திர ருத்ரமூர்த்தி என்று பெயர். இந்த காலச்சந்திர ருத்ரமூர்த்தி என்று இந்த அக்னிக்கு பேருங்க. நீங்க எல்லாம் ஞாபகமா இந்த கேள்வியை என்கிட்ட நீங்க மறுபடி கேட்டா தான் நான் உங்களுக்கு அடுத்து நான் பதில் சொல்லுவேன். காலச்சந்திர ருத்ரமூர்த்தின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நீங்க ஞாபகத்துல வச்சுட்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமோ எப்போயோ நீங்க கேட்டாதான் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். அது இந்த கேள்வி கேட்கறதுக்கே பெரிய அறிவு வேணும், அதை உள்ள வாங்கி வச்சுக்கிறதுக்கு அதை விட பெரிய அறிவு வேணும், அதை செயல்படுத்துறதுக்கு பெரும் கருணைங்கிற அந்த அருள் வேணும். ஆக அது ஒரு பெரிய கேள்வி. சன்மார்க்கத்துல தவநெறியில போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அடித்தளமான கேள்வி. சரி, அதனால அந்த மூணாவது பாயிண்ட்டை விட்டுட்டேன். நாலாவது பாயிண்ட், இந்த பையுள் சாதாரண மூச்சு காற்றுக்கு 100,000,000,000 பங்கில் ஒரு பங்கு, மென்மையான வெகு நேர்மையான நுண்ணிய அக்னிமயமான ஒரு ஆவி உண்டு, இதற்கு காரணாகினி பேர். இந்த காரணாகினிக்கு டெபினிஷன் என்னன்னு கேட்டா, சாதாரண மூச்சு காத்து வாங்கிட்டோம்ல, அதை 100,000,000,000 பங்கா பிரிச்சுட்டா கொஞ்சோண்டு ரொம்ப ஒரு அணு அளவு இருக்கும், அந்த காற்று அளவு தான் அங்க ஆவியாக இருக்கிறது. என்ன ஆவியா இருக்கு, காரணாகினியாக இருக்கிறது. இந்த ஆவிங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, காற்றும் அக்னியும் கலந்த நிலைங்க. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த ஆவி எப்படி இருக்கு, காற்றும் அக்னியும் கலந்த நிலையில. மூச்சு காற்று அப்படி வேகமா ஊதி பாருங்க, இப்ப சூடா வெளியே வரும். இப்படி இந்த சூடா வெளியே வருத, இது இறைவனுடைய கருணையினால் தோற்றுவிக்கப்பட்ட ஆவி. ஆவி வெளியில போனது திரும்பி உள்ள வரலன்னா போச்சுங்க. அந்த ஆவியினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா, அக்னிமயமான ஒரு ஆவி, அதற்கு காரண அக்னின்னு பேர். சரி, அஞ்சாவது பாயிண்ட் சொல்றேன். இந்த பையின் அருகில் இடப்புறத்தில் மலர்ந்த தாமரை பூ போல் ஒரு பை உண்டு. இந்த மலர்ந்த தாமரை பூ போல இருக்கிற பை, அதுக்கு பேர் தாங்க லிவர். நீங்க பாத்தீங்கன்னா ஜீரண உறுப்புகள்னு நெட்ல தட்டி பாத்தீங்கன்னா அதுல வரும். லிவர்னுடைய தன்மை பாத்தீங்கன்னா ஒரு தாமரப்பூ கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதுல அதனுடைய நிறம் வந்து பசுமை நிறம்னு நூல்ல தப்பா போட்டிருக்குங்க, செம்மை நிறம். நூல்ல நிறைய விஷயங்கள் தப்பா போட்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, தப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த உரைநடை பகுதியில நான் சொல்லக்கூடிய பிண்ட அனுபவங்கிற பகுதியில சிகாரஸ்தானத்திற்கு மேல் கண்டஸ்தானம் வரை ரெண்டரை அங்கலத்துல இருக்குன்னு சொல்றாங்க. சிகாரஸ்தானத்திற்கு மேல் ரெண்டரை அங்குல உயரத்தில் கண்டஸ்தானம் இருக்கு, அது அஞ்சு அங்கலம் இருக்கும். ஆனா எழுதுனவங்க அப்படி தப்பா எழுதியிருக்காங்க. உரைநடை பகுதியில இந்த மாதிரி தவறுகள் நிறைய இருக்குன்னுட்டு நம்ம பேராசிரியர் நமச்சிவாய ஐயா கூட என்னிடத்துல ஒரு முறை பேசும்போது சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த உண்மை தெரியும், நான் சொல்ற உண்மை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விகாரஸ்தானத்துக்கு மேல் ரெண்டரை அங்கலத்தில் கண்டஸ்தானம் உள்ளதுன்னு எப்படிங்க, அது முடியும்? நெஞ்சு கூலியிலிருந்து கழுத்தினுடைய மையம் வரைக்கும் எத்தனை அங்கலம் இருக்கு பாருங்க. ரெண்டரை அங்கலம்னு சொல்லிட்டா நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியுமா? எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகியனால ரெண்டு தவறு இங்க இருக்கு. அது அந்த தாமரைப்பூ போல விரிஞ்சிருக்கிற பை வந்து அது லிவர் தாங்க, கல்லீரல் தான். அதனுடைய நிறம் தாமரை பூ நிறமா செந்தாமரை பூ மாதிரி சவப்பா இருக்குங்க. சோ நான் அதை நான் வந்து என்ன பண்றேன், மாத்திக்கிறேன் உங்கள்கிட்ட. அதை பத்தி ஒரு உண்மையை சொல்றேன், அதனுடைய நிறம் பசுமை இல்லை, அதனுடைய நிறம் செந்நிறம், செம்மை. செம்மைங்கிறதுக்கு தான் பசுமைன்னு எழுதிட்டாங்க. சோ இந்த லிவருக்கு வந்து நம்ம சாமி கொடுக்குற நிறம் ஒரு செம்மை நிறம்னு சாமி சொல்லியிருக்காங்க. இந்த காரணாகினி தோன்றக்கூடிய இடம் என்ன சொல்லியிருக்கேன், முதுகன் தண்டுல நடுவுலன்னு சொன்னேன், அதை மறக்கவே கூடாது. அதனுடைய அந்த பையின் நிறம் பவுச் நிறம் வந்து என்ன, வெண்மைன்னு சொல்லியிருக்கேன். வெண்மைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மூளையிலிருந்து ஒரு கட்டளைகளை எடுத்து செல்லக்கூடிய வெண் நரம்புகள்னு அர்த்தம். அதுக்கு வந்து நியூரான்ஸ் நம்ம சொல்றோம். ஆனா அது வேற, அங்கிருந்து காரணாகினி உற்பத்தி செய்யப்பட்டு லிவருக்கு வருது. அந்த லிவருக்கு வர்றதை பத்தி நம்ம அதுக்கப்புறம் நம்ம அடுத்த செய்தியில பார்ப்போம். அதுதான் வந்து இந்த ஜீரண உறுப்புகள்னு நம்ம தமிழ் இதுல படிப்போம். விஞ்ஞானத்துல படிக்கும் போது ஒரு டைஜஸ்டிவ் ஆர்கான்ஸ், அதுதான் டைஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் சத்தெல்லாம் எடுத்து லிவர் தாங்க மறுபடியும் ரத்தமா மாத்தி இதுக்கு அனுப்புது, உடம்புக்கு அனுப்புது. அந்த உணவுல இருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் ரத்தமா மாத்தி வரும், அத மறுபடியும் அதில் உள்ள குற்றங்கள் எல்லாம் நீக்கி அந்த லிவர் தான் சுத்த ரத்தத்தை உடம்புல போய் சேர்க்கும். லிவருக்கு வராம உணவு சத்துலேருந்து கிரகிக்கப்பட்ட அந்த ரத்தம் உடம்புக்கு நேராக போகவே போகாது, லிவர் வழியா தான் போயாகும். ஸோ அந்த லிவர் ஐயா நிறைய சொல்லியிருக்காங்க, அது மிக முக்கியமானதாக அந்த காரணாகினியை வந்து வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அதுதான் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்லலாமா, அந்த காரணாகினி முதுகு தண்டில் இருக்குங்களா, அதை லிவர் வாங்குது. லிவர் வாங்கி இன்டெஸ்டைன் இந்த சிறுகுடலுக்கு அனுப்புது, அங்க இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் மாத்துது. மாத்திட்டு அங்கிருந்து ஒரு நாடி வழியா எங்க கொண்டு போகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவாதிஸ்தானம் பிரம்மஸ்தானத்தை கொண்டு போகுதுங்க. அங்கே கொண்டு போய் குழந்தை உண்டாகணும்னா அந்த ஆவி அந்த அக்னி காரணாகினி அங்க போனாதான் குழந்தை உண்டாகணும், இல்லைன்னா குழந்தை உண்டாகும். ஆகையினால நான் என்ன பண்ணிட்டேன், கீழ இருந்து மேல போகாம அந்த காரணாகினியில இருந்து கீழே வந்துட்டு இருக்கேன். சோ இப்ப மறுபடியும் நான் சொல்றேன், இந்த பையின் அருகில் காரணாகினி பையின் அருகில் இடப்புறத்தில் மலர்ந்த தாமரை பூ போல் ஒரு பையுண்டு. அந்த பை செம்மை வண்ணமாக இருக்கும். நான் அதுக்கு லிவர்னு சொல்றேன். இதற்கும் இந்த அக்னி பைக்கும் ஒரு நாடி உண்டு. அந்த நாடி மூலமா காரணாகினி முதுகு தண்டுல இருந்து லிவருக்கு வருது. அவ்வாறு வர்றதுனால இந்த காரணாகினி அதிகப்படாமலும் குறைஞ்சி போகாமலும் பஃபர் மாதிரி இருக்கும். அப்படின்னு அதை பார்த்துருக்கோம். இப்ப அஞ்சு பாயிண்ட் பார்த்துட்டோம், இப்ப நான் அடுத்தது ஆறாவது பாயிண்ட்டுக்கு போறேன். 20 பாயிண்ட்ல நான் வந்து அதை முடிக்க போறேன். நான் ஆரம்பிச்சு 7:30 8:30 ஆயிடுச்சு, இந்த 8:30 வரைக்கும் தான் பேசணுங்களா ஐயா? என்னன்னு சொல்லுங்க, நான் மேற்கொண்டு பேசலாமா? ஹலோ
ஐயா, பேசுங்க, நீங்க பேசுங்க.
சரிண்ணா, நான் நான் இது பேசுறது ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டுமா
ஐயா? நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க ஐயா.
ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. சரி, இப்ப 6வது பாயிண்ட்க்கு நான் போறேன். லிவர்ல இருந்து இந்த இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஒரு நாடி போகுதுன்னு சொன்னேன். அதுதாங்க விஷ்ணு இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு விஷ்ணு பிராண்ட் வந்து மூலாதாரம், சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம்னு நம்ம சொல்லுவோம். மணிப்பூரகத்துக்குள்ள இடம் அது. இந்த லிவர்ல இருந்து அந்த இன்டெஸ்டைனுக்கு வரக்கூடிய நாடி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, லிவர்ல இருக்கக்கூடிய காரணாகினிய இந்த இன்டெஸ்டைனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுங்க. அது அங்கிருந்து மாற்றி விடுது. அப்படி மாற்றி விடுறதுனால அந்த விஷ்ணு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தண்ணி, அதிகமான தண்ணி இருந்துச்சுனாலும் கால் வீங்கி போயிடும், கம்மியா போனாலும் உடம்பு காஞ்சி போயிடும். அதை கூடி போகாமலும் குறைஞ்சி போகாமலும் அதை அந்த தண்ணியினுடைய அளவை இந்த உடம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வைக்கிறதுக்கும் இந்த காரணாகினி தான் காரணமா இருக்கு. அதனாலதான் வள்ளல் பெருமான் சொல்ற, அடிக்கடி தண்ணி குடிக்காத, சாப்பிடும்போது அளவோட நல்ல காஞ்ச தண்ணிய 2 பங்கு காய்ச்சின தண்ணிய குடிங்க அப்படின்பாரு. ஏன் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதுலதான் பிராணசக்தி அதிகமா இருக்குங்கிறாரு. ஸோ நம்ம குளிர்ந்த பொருளை போகும்போது என்ன ஆகும், இந்த அக்னி தன்மை வந்து அது என்ன பண்ணும், அதை ஜீரணிக்கிறதுக்காக அதிகமா செலவாகும். அதனால வள்ளல் பெருமான் குளிர்ந்த பொருளை ஒரு நாளும் தொடாதீங்க என்ன, ஏன்னா அது உள்ளுயிரை குளிர வைக்கும் சொல்லுவார். ஆகினால நம்ம குளிர்ந்த பொருள்களை எப்பயுமே எடுக்கக்கூடாதுன்னு சாமி சொல்லுவோம். குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் நமக்கு சூடான தண்ணி தான் வேணும்னு சாமி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு புரியும் நம்மளுக்கு. ஏன்னா காரணாகினி வந்து அந்த குளிர்ந்த நீரை மறுபடியும் அதை ஜீரணிக்கிறதுக்கோ அல்லது அங்கிருந்து அது சிறுநீர் பைக்கு அனுப்புறதுக்கோ, அப்போ என்ன ஆகுது, உடம்புனுடைய 98.4 அந்த லெவலுக்கு வந்து அந்த அந்த அக்னியை உயர்த்துறதுக்காக அது தன்னுடைய சக்தியை இழக்குது. காரணாகினி தன்னுடைய சக்தியை இழந்து போகுது அதை காம்பன்சேட் பண்றதுக்கே. ஸோ அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க சாமி சொல்லுவாங்க. எதனால காரணாகினி நஷ்டப்படாம இருக்கு. ஸோ இந்த வகையில் 6வது பாயிண்ட் வந்து அந்த காரணாகினி லிவர்ல இருந்து இன்டெஸ்டைனுக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டோம். இது வந்து இந்த விஷ்ணு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தண்ணி அளவை வந்து கூட குறைக்க எல்லாமே சரியா வைக்கிறது இல்லை. அதனால அது சம்மாரகர்த்தான்னு பேர். சம்மாரகர்த்தானா என்னன்னு கேட்டீங்கன்னா குற்றம் நீக்குதல்னு பேர். இது மாதிரி ஒரு ரெக்டிஃபிகேஷன் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த காரணாகினிக்கு உண்டு. இதே மாதிரி தான் இந்த பிரம்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்திரியம் இருக்கு இல்லைங்களா, ஸ்போம் சொல்லுவோம், செமன் சொல்லுவோம், இதுல இருக்கக்கூடிய குற்றங்களையும் கூட இந்த காரணாகினி என்ன பண்ணும், ஒழுங்கு பண்ணும், அதையும் பியூரிஃபை பண்ணும், அதுவும் குற்றங்களில் வந்து ரெக்டிஃபை பண்ணும். அந்த அளவுக்கு ஆற்றல் இந்த காரணாகினிக்கு உண்டு. ஆகியனால இப்ப என்ன புரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேலோட்டமா பார்த்தோம்னா இந்த காரணாகினி முதுகு தண்டு மையத்திலிருந்து லிவருக்கு வந்து, லிவர்ல இருந்து இந்த இன்டெஸ்டைனுக்கு வந்து, இன்டெஸ்டைன்ல இருந்து நம்மளுடைய கரு உறுப்புகளுக்கும் போகுது, எல்லா இடங்களையும் அது ரெக்டிஃபை பண்ணுது, இதனால லாஸ் உண்டாகுதுன்னு நமக்கு தெரியுது. இதை இன்னும் கொஞ்சம் மேல பார்க்க போறோம். இப்ப 7வது பாயிண்ட் சொல்ல போறேன். இந்த திகார அக்னி பையில் எங்க முதுகு தண்டு, இந்த ருத்ரஸ்தானத்துல, திகாரஸ்தானத்துல, அக்னி ஸ்தானத்துல என்ன இருக்கு, ஒரு குண்டலி வட்ட நரம்பு உண்டு. ஒரு நரம்பு இருக்கு, ஒரு குண்டலி வட்ட நரம்புன்னு அதுக்கு பேருங்க. அதில் மூன்றாக பிரியும் கிளை ஒன்று உண்டு. அதுல வந்து அந்த நரம்பு வந்து மூணா பிரியுது, மூணு ரூட்ல போகுது. என்னென்ன ரூட் அது, அது அந்த மூணு என்ன பண்ணுது, மூலம் முதல் பிரம்மதந்திரம் வரையில் இடம் வலம் நடு என்று கத்திரி மாறலாய் பிராண அபானனுக்கு இடம் கொடுத்து ஊடுருவி நிற்கும். ஒரு நாடி இருக்குங்க, அதுதாங்க வந்து சூரியன் சந்திரன் அக்னின்னு பேருங்க. இந்த நாடி வந்து ஒரு நாடிதான் காரணாகினி. காரணாகினி வந்து விகாரஸ்தானத்துல மூணா பிரியுதுங்க. அங்கதாங்க வந்து சூரியன் சந்திரன் அக்னி தோன்றுது. மூணு நாடிகளா இடகளை பிங்களை சுழிமுனைன்னு மாறுதுங்க. இந்த மூணு நாடியும் மூலாதாரத்துக்கு போய் முட்டி அப்படியே வந்து நடுநாடி வழியா முதுகு தண்டுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனுக்குள்ள இருக்கக்கூடிய அது பேர் என்ன அந்த தண்டு வடம், அது வழியா பிரம்மதந்திரம் வரைக்கும் போகுதுங்க. பெரிய உண்மைங்க இது. இத ரொம்ப ஆய்வு செய்யணுங்க. முச்சுடராதியால் எச்சக உயிரையும் அச்சர காத்தருள் அருள் பெருந்தோதின்னு சொல்றாங்கல்ல. இந்த முச்சுடர் எங்க தோணுச்சின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்ல வேண்டிய இடம் காரணாகினியுடைய இருப்பிடத்துல இருந்து தோணுச்சு. அங்க ஒரு நாடிதான் தோணுச்சு, அது மூணா பிரிஞ்சிச்சு. மூணா பிரிஞ்சதுனால ஒன்னு சந்திரனாகவும் இன்னொன்னு சூரியனாகவும் நடுநாடி வந்து அக்னியாகவும் அது மாறிச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், சந்திர நாடிக்கு இடகலை என்றும் சூரிய நாடிக்கு பிங்களை என்றும் நடுநாடிக்கு சுழிமுனை என்றும் சொல்லுவோம். இது மூணும் ஒண்ணுதான், ஆனா பிரிஞ்சிருச்சு. பிரிஞ்சதுனால நம்மளுடைய உலக வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். திரும்பி ஒன்றானுச்சுன்னா அருளியல் வாழ்க்கைக்கு போயிடலாம். திரும்பி ஒன்னா போறதுக்காக தான் அருளியல் வாழ்க்கையை வந்து நம்ம சாமி இங்க குறிச்சிடுறாங்க. அது எப்படி சொல்றாங்க, நடுநாடி தனியில் கூடி நடமாடும் பதியே. இந்த இடகலைங்கிறது வந்து இந்த மனம் போன போக்குல போறதுங்க. இந்த பிங்களை சூரிய கலை போறதுங்கிறது அந்த ஜீவ அறிவு வச்சுக்கிட்டு சுத்துறதுங்க. நடுநாடிங்கிறது இறைநிலையில ஒடுங்கிறதுங்க. நம்ம வாழ்க்கையே மனம் போன போக்குல சுத்திட்டு இருக்கோம்ல, அது மாதிரி இந்த நாடியும் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நெஞ்சிலிருந்து உச்சிக்கு போக வேண்டிய நாடி, நெஞ்சித்தானம்ங்கிறது சிகாரஸ்தானம் காரணாகினியினுடைய இருப்பிடம், அங்கிருந்து அது உச்சிக்கு போனுச்சுன்னா மனித வாழ்க்கை வந்து ஞான வாழ்க்கையம் ஆயிடும். அப்படி போகாம அங்கிருந்து தலை குப்புரை கீழே உளுந்து அது என்ன பண்ணுது, நஷ்டமாயிட்டு இருக்கு. நல்லா சாப்பிட்றோமா, அதை ஜீரணமாகிறதுக்கு அதை ஜீரணமாக்குறதுக்காக அந்த காரணாகினி வீணா போகுது. அப்புறம் குழந்தை பெற்றுக்கணுமா, அப்பவும் காரணாகினி வீணா போகுது. இது அருந்தல் பொருந்தல் தான் சார் நம்ம சாமி. இது ரெண்டுக்கும் நஷ்டம் அடைகிற வரைக்கும் அந்த அக்னி மேலா ஏறாது அப்படின்னு சாமி அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்த ஏழாவது பாயிண்ட்ல நம்ம சூரியக்கலை சந்திரக்கலை அக்னிக்கலை இதை மூணையும் நம்ம பார்த்துருக்கோம். அது இடகலை பெண்களை சொல்லி முனைன்னு நம்ம பார்க்குறோம். இந்த 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 மூன்று நாடிக்குள்ளேயும் நடுவ போற காற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, உதரவாயு என்று சொல்லக்கூடிய இந்த அபானவாயும் அதுதான். அபான வாயில் தான் மலத்தெல்லாம் ஜலத்தையும் தள்ளுது வெளியில. மலம் ஜலம் எதுவுமே இல்லாம வயிறு சுத்தமா காலியா இருந்துச்சுன்னா அந்த அபான வாயு என்ன பண்ணும், மேல் நோக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வயிறு காலியா வை, வயிறு காலியா வைன்னு நம்ம சாமி சொல்றாங்க. வயிறு காலியா இருக்கும்போது அபான வாயுவுக்கு கீழ் நோக்காது மேல் நோக்கம். இது பெரிய உண்மைங்க அது. அதோட நம்ம உடம்புல உற்பத்தி ஆகக்கூடிய பிராணனும் கலந்துருச்சுன்னா அது என்ன பண்ணும், அது மேல் நோக்கி போக ஆரம்பிக்கும். மனுஷனுக்கு வந்து புத்தி பிரம்மரந்திரத்துல போய் பதிஞ்சிருச்சுன்னா இறை வழிபாடு இடைவிடாம சிந்திச்சா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அங்க பிரம்மரந்திரத்துல போய் ஒன்றுனா இந்த பிராணன் இந்த அபானன் கீழே தங்காது மேல போயிரும். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு. அங்க போய் பிரம்மரந்திரத்துல தங்குச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னொரு வாசலை திறந்து போகும். கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கே உரைத்தான். இந்த உளவு தாங்க அது. இதுக்கு மேல ஒரு கதவு இருக்குது, சிவனே கதவை திற அப்படின்னு பாட்டு நம்ம படிப்போமே. இந்த அருளமுதம் யான இருந்தல் வேண்டும் இங்கே அந்த பாட்டு படிப்போம் இல்ல. அது மாதிரி இந்த அமுதத்தை நாம் அடையணும்னா இந்த பிராணனும் அபானனும் கீழே தங்காம மலஜலம் இல்லாத போது அருள் நிறைஞ்ச போது ஆன்ம அறிவினுடைய மூடம் நீங்கிய போது ஜீவகாருண்யமே வடிவாக இருக்கும் போது இந்த ஆன்மா தர்ம சுரூபமாக இருக்கின்ற பொழுது இந்த பிராணனும் இந்த அபானனும் கீழே தங்காமல் பிரம்மரந்திரத்தை போய் அடையும். அவ்வாறு அடைகின்ற பொழுது அங்கே சிவனுடைய சந்நிதியின் கதவு திறக்கும். கதவு திறந்து உள்ளே காண உளவு எனக்கே உரைத்தானே என்று சாமி சொல்றதும் இதுதான். ஆக ஏழாவது பாயிண்ட் முடிச்சிட்டேன். எட்டாவது பாயிண்ட், இந்த குண்டலிவட்ட நரம்பின் அடியில் நின்று இரண்டு நரம்பு வலத்தில் ஐந்து கிளை உடைய தலையாகவும் இடப்பக்கத்தில் ஆறு தலை உடைய கிளையாகவும் இருக்கின்றன. வலத்தில் உள்ளது கணபதி, இடத்தில் உள்ளது சுப்பிரமணியர். இந்த முருகன் சுப்பிரமணியம் நம்ம கோயில் கட்டி வச்சிருக்கோம், நான் கூட கட்டி வச்சிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, முருகனையும் சுப்பிரமணியரையும் முருகனையும் கணபதியையும் வெளியில பாக்குறவங்களுக்காக நான் ஒரு கோயில் கட்டி வச்சேன். அதுல வரக்கூடிய நல்ல ஆன்மாக்களை எல்லாம் பிடிச்சி தன்வாக்கத்துக்குள்ள போட்டுக்குவாங்க. நான் ஏண்டா நீ கோயில் கட்டியிருக்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இந்த கோயில வந்து பாக்குறதுக்காக நிறைய மான்கள் வருது. மானை காட்டி மானை பிடிப்பது போல வல்லர் பெருமான் சொன்னார், அது மாதிரி இந்த கோயில கட்டின உடனே எக்கச்சக்கமான அன்பர்கள் பெண்களும் ஆண்களும் வர ஆரம்பிச்சாங்க. அவங்களெல்லாம் பிடிச்சு பிடிச்சு மென்மைய நம்மவர்களாக்கி, எந்த தந்திரத்தினாலாவது நம்மவர்களாக ஆகி கொள்ளணும்னு சொன்னார்ல சாமி நம்ம வல்லர் பெருமான். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண நிறைய வெற்றியை ஏற்பட்டுச்சுங்க. நான் வந்து அருவமா தான் பார்க்கணும், அருவமா தான் பார்க்கணும்னு யாருமே வரலீங்க தன்மார்க்கத்துக்கு. இந்த மாதிரி ஒரு மான் உருவாக்கணும் நான், இந்த எப்படி இந்த என்ன சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை அப்படின்னு ஒரு கோயிலை கட்டின உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு அர்ச்சனை பண்ண வர்றாங்க. அந்த விநாயகரை வந்து வழிபடும் போது அப்படியே இந்த சோப்பு கர்ணம் போடுறாங்க, 20 சோப்பு கர்ணம் போடுறாங்க, தலையில குட்டிக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க அந்த கோயிலில் வந்து. ஆனா அந்த உண்மை என்னன்னுட்டு அவங்களுக்கு தெரியவே இல்லை பாருங்க. இப்ப இனிமேல் நான் அவங்களை ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு வச்சு கணபதினா என்ன, சுப்பிரமணியர்னா என்னன்னு சொல்லுவேன். எட்டாவது பாயிண்ட் என்ன சொல்லுது, இந்த குண்டலிவட்ட நரம்பின் அடியில் நின்று இரண்டு நரம்பு வலப்பக்கத்தில் ஐந்து தலையாகவும் ஐந்து பிரான்ச்சு ஐந்து கிளைகள் இடப்பக்கத்தில் ஆறு தலை உடைய கிளையாகவும் இருக்கின்றன. வலத்தில் உள்ளது கணபதி, இடத்தில் உள்ளது சுப்பிரமணியம் அப்படின்னு நம்ம சாமி சொல்றாரு. கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயில் வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா இடது பக்கத்துல வந்து விநாயகரை வச்சிருப்பாங்க, வலது பக்கத்துல சுப்பிரமணியரை வச்சிருப்பாங்க. கோயில் வாசல்ல நுழையும் போது தஞ்சை பெரிய கோயில்ல கூட அப்படிதான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நடு முதுகு தண்டுல அந்த மாதிரி ஒரு அமைப்பை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுக்கு கணபதி சுப்பிரமணியம்னு பேரும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்ப 9வது பாயிண்ட் பார்க்க போறோம். ஐந்து கிளையுடைய நரம்பிற்கு கீழ் கிருஷ்ணவண்ண நரம்பு ஒன்று உண்டு. இந்த ஐந்தா பிரீதுன்னு சொன்னேன்ல, ஐந்து பிரான்ச்சா பிரீதுன்னு சொன்னால ஒரு நரம்பு, இந்த குண்டலிவட்ட நரம்புக்கு கீழே அதுல ஒரு கிருஷ்ணவண்ண நரம்பு. அது கிருஷ்ணவண்ணம்ங்கிறது கிரே கலர்னு வச்சுங்களேன், ஒரு கிரே மெட்டீரியல், கிரே கலர் ஒரு நரம்பு இருக்கு. அது இடைவிடாது அசைந்து கொண்டே இருக்கும்னு சாமி சொல்றாங்க. அந்த இம்பல்ஸை பத்தி சாமி சொல்றாங்க. இந்த இம்பல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஆங்கிலத்துல வந்து நியூரான்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும். இந்த ஹியூமன் நியூரான் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, அதுல வந்து அந்த இம்பல்ஸை பத்தி அந்த விஞ்ஞானத்துல நிறைய சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐந்து கிளையுடைய நரம்பிற்கு கிழக்கக்கூடிய கிரே கலர் நரம்பு ஒண்ணு இருக்கு, அது இடைவிடாது அசைந்து கொண்டே இருக்குது. அந்த அசைவுனால இந்த காரண அக்னிக்கு ஆதாரம் என்கின்ற நெருப்பு உண்டாவது. அந்த நெருப்பு முதுகு தண்டுக்கு கீழே உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்குன்னு நம்ம சாமி சொல்றாங்க. காரண அக்னி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு பேரு கணபதி கோயில். அந்த கணபதி கோயில் வந்து அங்க இருக்கிறதுனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, கணபதி ஹோமம் பண்ண வீட்டுல நல்லா இருப்ப, கணபதி ஹோமம் பண்ண நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க. கணபதி ஹோமம் பண்றதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ளதான் இந்த கணபதிக்கு இடமும் வளமும் சித்தி புத்தின்னு ரெண்டு இருக்கு, ரெண்டு நரம்பு இருக்கு. யாரெல்லாம் இந்த கணபதிங்கிற நரம்ப அசைக்க தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, இந்த அசைவை கூட்ட தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ, அல்லது அந்த தோன்றுகின்ற அக்னியை தக்க வைத்துக் கொள்றாங்களோ, அவங்களுக்கு புத்தியும் சித்தியும் பயன்பாட்டுக்கு வரும். புத்தியும் கிடைக்கும், சித்தியும் கிடைக்கும். அப்போ கணபதி ஹோமத்தை வெளியில பண்ணா என்ன கிடைக்கும், புகை தான் கிடைக்கும். குளூர் காயறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப குளூருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஹோமம் வளர்த்தோம்னா குளூருக்கு வந்து ஒன்றும் தோணாது, ஒன்றும் செய்யாது. இதே நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காரணாக்கினியை அறியப்படுத்தணும்னா குளூரே வராதுங்க, குளூரே வராது. ஆக 9வது பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். இந்த கணபதி ஹோமம் ஏன் செய்யறோம் அப்படின்னு சொன்னா, உடம்புல வைக்கக்கூடிய அந்த அக்னியை நம்ம அதிகப்படுத்திக் கொள்வதும் தக்க வைத்துக் கொள்வதும் அர்த்தம். சரி, இப்ப இடப்பக்கத்துல உள்ள ஆறு கிளையுடைய ஒரு நாடி இருக்குன்னு சொன்னோம்ல, அது அந்த நாடிக்கு கீழ் ஒரு அனந்த வண்ணமாக ஒரு நாடி உண்டு. அனந்தம், அனந்தம்னா இன்ஃபைனட்ன்றது. ஒரு அந்த கலருக்கு வந்து ஒரு கலர் ரெண்டு கலர் இல்லை, ஒரு அது வந்து ஒரு அனந்த வண்ணமாக இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வள்ளல் பெருமான் சுப்பிரமணியம்ங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா, இந்த மயில் முட்டையை உடச்சோம்னா அதுல அனந்த வண்ணம் தோன்றும், எண்ணற்ற நிறங்கள் இந்த சூரிய ஒளியில பிரதிபலிக்கும். அது மாதிரி அமைப்பு உள்ளதுதான் அந்த மயில் முட்டை. அதனால இந்த நாடிக்கு மயூரம்னு தெரியுங்க. மயூரம்னா மயிலோடு ஒத்தது. இந்த நாடி மயூரம்னு சொல்லுவாங்க. இந்த நாடியின் அசைவால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் சரியானபடி இயங்கும். நம்மளுடைய உயிருக்கு அகைன்ஸ்டா அது இயங்காது, அது நிலைப்படுகிறது. இதனால இந்த நாடி சுப்பிரமணியம்ங்கிற நாடி அசைகிறதுனாலன்னு வச்சுங்களேன். அதனால இதுக்கு சேனாதிபதினு பேருங்க. சேனாதிபதி அவருதான் வந்து அந்த எல்லா நாடிகளையும் இயக்கக்கூடிய ஆற்றல் பொருந்தியவர். அவருக்கு சுப்பிரமணியர்னு இன்னொரு பேர் உண்டு. இப்ப நம்ம சுப்பிரமணியரை பார்த்துட்டோம், வந்து கணபதியை பார்த்துட்டோம். ரெண்டுமே அக்னி சுரூபம் அப்படிங்கிற உண்மையை நாம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த அக்னி சுரூபங்கிறதும் ருத்ர சுரூபங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதாங்க. அக்னி சுரூபம்னாலும் ருத்ர சுரூபம்னாலும் காரணாக்னி சுரூபம்னாலும் இங்க ஒண்ணுதான். சரி, இப்ப 13வது பாயிண்ட வந்து நான் உங்களுக்கு பேசப்படுறேன். 11வது வந்து சுப்பிரமணியன், 12வது வந்து ருத்ராம்சமா பார்த்திருக்கோம். கணபதிக்கு வந்து அக்னி மாத்திரை 62, முருகப்பெருமானுக்கு 40 மாத்திரை. இவங்க ரெண்டு பேரையும் இந்த மாத்திரை அளவு இந்த கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸா இருக்கிறதுனால அக்னியினுடைய அளவு கூட குறைச்சி இருக்குது. இருந்தாலும் அதனால கூட குறைச்சி இருக்கிறதுனால முருகப்பெருமான் வந்து தம்பி, வந்து கணபதி பெருமான் வந்து அண்ணன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அண்ணனுக்கு 62 மாத்திரை அக்னி தன்னை கூட இருக்குது. மாத்திரை அளவுன்னா அது ஒரு யூனிட்னு வச்சிங்களேன். அந்த 64 கலையில 62 கலை அக்னி வந்து இந்த கணபதி உற்பத்தி பண்றாரு. ஒரு 40 யூனிட் அளவுக்கு சுப்பிரமணியர் உற்பத்தி பண்றாரு. இந்த ரெண்டும் வந்து நம்மளுக்கு அக்னி அம்சமா இருக்கிறதுனால ருத்ராம்சம்னு சொல்லுவோம். கொஞ்சம் கூட குறைச்சி இருக்கிறதுனால அண்ணன் தம்பின்னு சொல்றோம். இதெல்லாம் வந்து ஒரு கதையா வச்சுக்கோங்க. ரொம்ப இதுல போய் அந்த தலையில வச்சுக்க வேண்டியது, இந்த விஷயம்லாம் வச்சுக்க வேண்டியதில்லை. நமக்கு காரணாக்கினே நஷ்டமடையுது. ஏன் நஷ்டமடையுது? சாப்பாடு ஜீரணம் பண்ணதெல்லாம் நஷ்டமடையுது, ஒரு இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுனால நஷ்டமடையுதுங்கிறத வந்து மெயினா வச்சுக்கோங்க. நிறைய செய்திகள் இருக்கும். இந்த செய்திகளை நீங்க பின்னாடி நீங்க அந்த புக்ல நீங்க படிக்கும்போது உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குங்கிறதுக்காக ஒரு கோடிட்டு காமிக்கிறேன். சரி, இப்ப வந்து 13வது பாயிண்ட், பிரம்மஸ்தானம் தொடங்கி தொப்புளுக்கு கீழே பிரம்மஸ்தானம் இருக்கு. அங்க இருந்து சுத்த சிவஸ்தானம் வரை, இங்க தலைக்கு மேல நாசிக்கு அதோமுகம் 12 அங்குலம்னு திருமூல பெருமான் சொல்வார். இந்த நுனிமூக்கு இருக்கு இல்லைங்களா, அங்க இருந்து மேல்புறமாக 12 அங்குலம் வரைக்கும் நமக்கு உருவம் இருக்குங்க. அது கண்ணுக்கு தெரியாத உருவமா இருக்குங்க. அதுக்கு நவநிலைன்னு பேருங்க. நம்ம உடம்பினுடைய தோற்றமே உருவம் 4 பங்கு, அருவம் 4 பங்கு, அருவுருவம் 1 பங்கு அப்படின்னு 9 பங்கு வந்து நமக்கு வந்து சொல்லப்படுகிறது. அதுக்கு நவநிலைன்னு பேரு. இந்த நவநிலையில கண்ணுக்கு தோன்றக்கூடியது என்னென்ன இருக்கு? மண், நீர், நெருப்பு, காற்று. மண்ணை நம்ம உடம்பு சதையை தொட்டு பார்க்கலாம். நீர், உடம்புல இருக்கிற நீரை பத்தி நமக்கு தெரியும். 3வது நெருப்பு, உடம்புல தொட்டு பார்த்தோம்னா சூடு இருக்கும், அதுவும் தெரியுது. அடுத்தது காற்று, மூக்குல வந்து நம்ம காற்று வந்துட்டு போகுது, அதுவும் தெரியுது. இந்த 4 நம்மளால அனுபவிக்க முடியுது, தொட்டு பார்க்க முடியுது, எல்லாம் செய்யறோம். அந்த அறிவு இருக்கு பாருங்க, அதுதாங்க வந்து அறிவுருவம். தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். என்ஜினியரா, டாக்டரா, அல்லது வேற யாருமா, வண்டி இருக்கிறவங்களா, எதுவா இருந்தாலும் அந்த அறிவு தன்மை வந்து கண்ணுக்கு தெரியாது. ஒருத்தனுக்கு நீச்சல் அடிக்க தெரியும்னு வச்சுங்களேன், ஒருத்தனை பார்த்த உடனே நீச்சல் அடிக்க தெரியும்னு சொல்ல முடியாது. ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ண தெரியும்னு சொல்ல முடியாது, செயல்பாட்டில் தான் தெரியும். அது போல அந்த மாதிரி அறிவுக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா அரு உருவம். சரி, அதுக்கு மேல விந்து, நாதம், பரவிந்து, வரநாதன் நான்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குங்க, அதுக்கு அருவம்னு பேரு. இப்ப வந்து நம்ம உச்சந்தலை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தாங்க நாதம்னு பேரு. நாதத்துக்கு மேல பரவிந்துன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கும் மேல பரநாதம்னு ஒண்ணு இருக்கு. இது நம்ம சாமி சொல்லும் பொழுது உச்சிக்கு மேல இரண்டரை அங்கலத்தில் பரவிந்து ஸ்தானமும், பரவிந்து ஸ்தானத்தில் இருந்து இரண்டரை அங்கலத்துக்கு மேல் பரநாத ஸ்தானமும் இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி, அதை நம்ம வந்து ஓரளவுக்கு அனுமானிச்சு நம்ம உச்சிக்கு மேல ஒரு அஞ்சு அங்கல உயரத்துக்கு நம்ம உருவம் இருக்கு, அது அருவமா இருக்கு, கண்ணுக்கு தோன்றாம இருக்குன்னு மட்டும் ஞாபகத்தை வச்சுங்க. ஆக நம்ம உருவத்தை வந்து நம்ம என்ன பண்றோம், உச்சியோட நின்று போச்சுன்னு நினைக்கிறோம், இல்லைங்க அதுக்கு மேலையும் இருக்குங்க, பரநாதம் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத இங்க நம்ம சாமி வந்து சொல்றோங்க. பிரம்மஸ்தானம் தொடங்கி சுத்த சிவஸ்தானம் வரையில் அந்த பரநாத தலத்தையும் தாண்டுனா சுத்த சிவஸ்தானங்க. அது வரைக்கும் ஒரு ஸ்தம்பம், ஒரு கம்பம்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்தம்பம் இருதயம் வரையில் வாயு நாடி வண்ணமாகவும், இருதயம் பார்த்தோம் நம்மளுடைய சிகாரஸ்தானத்துல தானே இருதயஸ்தானம் பேரு. இந்த இருதயஸ்தானம் வரைக்கும், பிரம்மஸ்தானத்துல இருந்து இருதயஸ்தானம் வரைக்கும் வாயு வடிவங்க. இந்த உடம்பே காற்றினால் ஆனதுங்கிறதுக்கு அடையாளமே இதுக்குள்ள இந்த இந்த உண்மை, இந்த ரகசியம் இதுல இருக்குங்க. இது எப்படி சொல்றாரு சாமி, இருதயம் வரையில் வாயு நாடி வண்ணமாகவும், வாயு வண்ணம் காற்று வண்ணமா இருக்கு, அதற்கு மேல் அக்னி வண்ணமாகவும் இருக்கும். இது அடியில் பருத்து வர வர நேர்மையாய் மனத்திற்கும் அறிவுக்கும் புலப்படாமல் அணுவுக்கு அணுவாய் ஜீவனுக்கும் புலப்படாமல் அகண்டமாய் ஆன்ம காட்சியில் மிகவும் லேசாக தோன்றுவதாய் இரண்டற்று நிற்கும். நம்ம உடம்பா அந்த கம்பமா அப்படின்னு தெரியாம அது ஒண்ணுக்குள்ள ஒன்னா நிற்கும். இதற்கு சிவாகார பூரண ஸ்தம்பம் என்று பெயர். இந்த சிவாகார பூரண ஸ்தம்பம்ங்கிறத வந்து மறக்கவே கூடாது. நான் முன்பு சொன்னேன்ல பிரம்மதந்திரம்ங்கிறது மறக்க கூடாதுன்னு சொன்னேன், காரணாகினிங்கிறத மறக்க கூடாதுன்னு சொன்னேன். நம்ம சாப்பிட்றதுனாலையும் இல்லற வாழ்க்கை ஈடுபடுறதுனாலும் இந்த காரணாகினி நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பிரம்மதந்திரத்துல வழியா போகக்கூடிய இந்த சிவாகாரண பூரண ஸ்தம்பத்தையும் மறக்கவே கூடாது. கொடி ஏத்துறது கொடியேற்றுறதுங்கிறதெல்லாம் இந்த உள்ள ஏத்துற இதுக்குள்ளதான் ஏத்தணும். ஆக இதுக்கு இந்த மாதிரி இதுல மேல ஏறணும், இந்த சிவாகார பூர்ண ஸ்தம்பத்துல மேல ஏறணும்னா அருந்தல்னாலையும் பொருந்தல்னாலையும் நமக்கு காரணாகினி நஷ்டம் அடையக்கூடாது என்பது மிக முக்கியம். சரி, பதினாலாவது பாயிண்ட், உன் சொன்ன இருதயாகினி பை அக்கிரமமாய் விரிந்து, இந்த காரணாகினி தேவையில்லாம நஷ்டம் அடைஞ்சிச்சுன்னா உயிர் போயிடும். சில பேரு இந்த சித்த மார்க்கத்துல இருக்கிறவங்க இந்த வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த துளிமுனை நாடி நடக்கும்போது சுவாசத்தை இழுத்து பிடிச்சு ஸ்தம்பிப்பாங்க. துளிமுனை நாடி நடக்கும்போது சுவாசத்தை இழுத்து பிடிச்சு ஸ்தம்பிச்சா உடம்புல அக்னி கூடி கண் வெடிக்கும் தேகம் போகும் ஆரப்பா அடையோகம் என்பார்கள் ஆனாத பாம்பாசிரியர். இந்த தேவை இல்லாம இந்த அக்னியை வந்து பிடிக்க கூடாது, அறிவு இருக்கணும். எப்படி வந்து பிடிக்கிறதுக்கு, பிடிக்கிறதுங்கிற வேலையே கிடையாது, அது மிச்சப்படுத்துறதுங்கிறதுதான் வேலை. வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, பிராணவாயுவை நஷ்டமடையாமல் பார்த்துக் கொள்ளுனாரு, பிராணவாயுவை மிச்சம் பண்ணுனாரு, பிராணவாயுவை மிச்சம் பண்ணா காரணாகினி மிச்சப்படும்னாரு, காரணாகினி மிச்சப்படுறதுக்குள்ள மார்க்கத்தை அழகா சொல்லியிருக்கிறாரு. அதுதான் சன்மார்க்கம், அதுதான் தலைப்படு சன்மார்க்கம், அதுதான் செயல்பாட்டு சன்மார்க்கம். அதை நம்ம புரிஞ்சுக்காம மூச்சை இழுத்து பிடிச்சோம்னு வச்சுங்களேன், அது அடையோகம். இந்த சுவாசத்தை அடைக்கிறது, அடைச்சோம்னா அது ஒன்பது ஓட்டையில ஏதாச்சும் ஒரு ஓட்டையில பிச்சுட்டு போயிடும். ஒரு பெரிய ஞானிகள்னு சொல்லிக்கிறவங்க கூட இந்த மாதிரி சுவாசத்தை இழுத்து பிடிப்பாங்க, கண் வழியா உயிர் போயிடும், அது கண் வழியா அந்த காற்று வெளியேறி மண்டை போட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அருந்தல் பொருந்தல்னு சொல்லக்கூடிய உணவுலையும் இல்லற வாழ்க்கையிலையும் ஒரு மனிதன் எச்சரிக்கையா இருந்தா ரொம்ப நல்லது. அடுத்தது பதினஞ்சாவது பாயிண்ட் பார்க்க போறோம். பதினஞ்சாவது பாயிண்ட் என்ன, உந்திக்கு நேராக உட்பாகத்தில் சதுரமாய் ஒரு ஸ்மால் இன்டெஸ்டைன் உண்டு, அதாவது இந்த சிறுகுடல் உண்டு, தொப்புள் ஸ்தானத்துக்குள் போகிறான். அங்கே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அதை வந்து ஜீரணம் பண்ணி ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பால் போல ஜூஸாக மாற்றிடுறது அந்த சிறுகுடல் தான். அந்த பாலுக்கு சீராப்தின்னு பேருங்க. அந்த சிறுகுடல் எங்க இருக்குன்னா உதரவிதானத்துல வந்து படுத்திருக்கும். அந்த உதரவிதானம்ங்கிறது என்ன, ஒரு ஆளிலை வடிவம்னு சாமி சொல்றாங்க. அந்த உதரவிதானத்துல மையத்துல ஒரு நரம்பு வட்டமா தலை தூக்கி இருக்குங்கிறாங்க, அது பச்சையா இருக்குங்கிறாங்க. அந்த நரம்புக்கு பேரு சேஷன், ஆதிசேஷன் அப்படின்னு சாமி சொல்றாங்க. அந்த நரம்புல குண்டலி வட்ட நரம்பு முன்னாடி பார்த்தோமே, விகாரஸ்தானத்துல வந்து இந்த சோம சூரிய அக்னி தோன்றுறது, முச்சுடர் தோன்றுறது, அது வந்து இடகளையும் பெண்களையும் குளிமுனையா இருக்குதுன்னு சொல்றோம்ல, அது இந்த இடத்துல வந்து சந்திக்குதுங்க. எங்க உதரவிதானத்துல இந்த குடலை தாங்கி இருக்க இடத்துல அந்த மையத்துல வந்து அந்த மேல மேல ஒரு நரம்பு பச்சையா தூக்கிட்டு இருக்குல்ல, அதுல வந்து சந்திக்குது. அந்த நாடியில அந்த அதுக்கு வந்து என்ன ஆதிசேடன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அந்த நரம்புக்கு பேரு குண்டலி ஓட்ட நரம்புன்னு சொல்றோம். அந்த நரம்பு நாடி மத்தியில செம்பில் களிம்பு போன்ற பச்சை மேனியாய் ஒரு சக்தி உண்டு. அதுல பச்சை பசேர்னு ஒரு சக்தி இருக்கு, ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜிக்கு பேரு விஷ்ணு. அதனாலதான் வந்து விஷ்ணுவுடைய நிறம் வந்து பச்சை மால், ஒரு பாட்டு கூட வரும் எனக்கு தெரியாது ஞாபகம், பச்சை மணிம்பர். அந்த விஷ்ணுவுடைய நிறம் அதுதான். அந்த சக்தியில முன்னுக்கும் பின்னுக்கும் நடுவுலையும் ஒரு காரண சத்து, காரணாகினியுடைய சத்துன்னு வச்சுக்கலாம், காரண சத்துன்னு வச்சுக்கலாம். அந்த சத்து பொன் வண்ணமாகவும் ஒரு மஞ்சள் வண்ணமாகவும் சிவப்பு வண்ணமாகவும் மூன்று சத்து இருக்கு. அந்த சத்துக்கு, அந்த சக்திக்கு பேரு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சை கலர் நரம்புக்கு நடுவுல ஒரு சக்தி இருக்குங்க, அந்த சக்திக்கு பேர் லட்சுமி. இப்ப பாத்தீங்கன்னா விஷ்ணு பள்ளி கொண்டு இருக்க இடம் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா சிறுகுடல், அதுல பால் போல ஒரு ஜலம் இருக்கு, அதுக்கு பாற்கடல்னு பேரு. அதுல விஷ்ணு படுத்திருப்பாரு. விஷ்ணு படுத்திருக்கிறாருங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஆதிசேடன் படுத்திருக்கிறதா சொல்றோம். அந்த பாம்பு பாம்பு மேல படுத்திருப்பாருல, அது அதுல வந்து ஒரு அந்த குண்டலி வட்ட நரம்பு இருக்கு. அதுல மூன்று சக்திகள் இருக்காங்க, அந்த சக்திக்கு பேரு ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி. அதன் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் லட்சுமி. அதை வந்து விஷ்ணு லட்சுமிய நெஞ்சில வச்சாருன்னு சொல்றது. இதெல்லாம் பெருமா கோயிலே உள்ள வச்சாச்சு, கணபதி கோயிலையும் உள்ள கட்டியாச்சு, சுப்பிரமணியர் கோயிலையும் உள்ள கட்டியாச்சு. இப்ப இந்த கோயில் எல்லாம் உள்ள இருக்கு. அடுத்து 17வது பாயிண்ட், குண்டலி வட்டமான நாடி மத்தியில் உள்ள பச்சை வண்ண சக்தியில, அது எதுல ஆதிசேடன் சொல்றமே அந்த இடம் படுத்திருக்க இடத்துல அந்த விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய பச்சை ஒரு நரம்பு தூக்கலா இருக்குல்ல, அதுல ஒரு நாடி உண்டாக்கி மேல ஒண்ணு போகுது, கீழே ஒண்ணு போகுது. அந்த ஒரு நாடி ரெண்டு பிரான்ச்சா மாறுது. அந்த நாடி மேல போற நாடி இந்த உயிரை காப்பாத்துதுங்க, கீழே போற நாடி சாவறதுக்கு காரணமா இருக்கு. மேல போகும்போது ஜீவிப்பு அதிகமாகுது, ஜீவிப்புன்னா இந்த லைஃப். கீழே வரும்போது ஜீவிப்பு ஒரு ஒரு பீத வண்ணம்னு சொல்லுவாங்க, டார்க் எல்லோ. அது என்ன, ஒரு ரொம்ப ஒரு பச்சை, நிறைஞ்ச பச்சையும் மஞ்சளும் கலந்த ஒரு நிறம். மேல போறது பசுமஞ்சள் நிறம். என்ன அது மேல போகுதுங்கிறது வந்து அந்த காரணாகினி மேல போறதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. இந்த காரணாகினி கீழே போறதுக்கு வந்து கீழே போற நரம்பு காரணமா இருக்கு. கீழே போற நரம்பு வழியா காரணாகினி எங்க போகும்னு கேட்டீங்கன்னா பிரம்மஸ்தானத்துக்கு போகும். கீழே போற அந்த நாடி அந்த காரணாகினிய கொண்டுகிட்டு பிரம்மஸ்தானத்துல போய் சேர்க்குதுங்க. அதாங்க 18வது பாயிண்ட். கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்பு உண்டாகி பிரம்மனுக்கு உஷ்ணத்தை தருகிறது. விஷ்ணுகிட்ட இருந்து உஷ்ணம் ஒரு பிரான்ச் வழியா பிரம்மாவுக்கு போகுது. அதனாலதான் விஷ்ணு தொப்புள்ள இருந்து பிரம்மா தோன்றினாருன்னு சொல்லுவாங்க. இது மிக முக்கியமான ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம இந்த விஷ்ணு கிட்ட இருந்து பிரம்மாவுக்கு வந்து உஷ்ணம் போறதுனால மூலாக்கினி வந்து எங்க இருந்து தோணு எங்க இருந்து போகுதுன்னா மூலாக்கினிங்கிற ஒரு ஒரு விஷயம் பிரம்மாவுடைய இடத்துக்கு போகுது. யாருகிட்ட இருந்து போகுது? விஷ்ணு கிட்ட இருந்து போகுது. விஷ்ணு கிட்ட இருந்து ஒரு நாடி வழியா பிரம்மாவுக்கு ஒரு ஆவி போகுதுங்க. அந்த ஆவி அங்க போனாதான் குழந்தை உண்டாகும். அந்த ஆவி அங்க இல்லைன்னு வச்சுக்கலாம், குழந்தை உண்டாகாது. அப்போ குழந்தை உண்டாகிறதுக்கு காரணமும் இந்த காரணாகினி அங்க போறதுதான். அப்ப குழந்தை உண்டாகும் போது காரணாகினி நஷ்டமடையுது, மிக முக்கியமானது. அது இந்த இப்போ கீழே செல்லக்கூடிய நாடி வந்து என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து பசியை தூண்டுதுங்க. அதுதான் வந்து வடவாகினியா மாறுது. கீழே செல்லும் நாடி முன் சொன்ன தொப்புள் நாடியுடன் கலப்பு உண்டாகி பிரம்மனுக்கு உஷ்ணத்தை தருகிறது. அன்றியும் இந்த சதுரமான பைக்கு வளப்பாகத்தில், திருக்குடலுக்கு வளப்பாகத்துல ஒரு பை உண்டு. அந்த பையில் அக்னி நிரம்பி காணப்படுகிறது. அது வடவாகினி என்று சொல்லப்படுகிறது. அது உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை பிரித்து லிவருக்கு அனுப்புது. மீதி உள்ளத அசத்தை வந்து மலமாக தள்ளுது. இந்த கிரகித்த சத்தை சீராப்தி பையில் சேர்க்கின்றதும் இந்த வடவாகினி பை தான். மேலும் இந்த வெள்ளை ஜலத்தை, வெள்ளை ஜலம்னா உணவுல இருந்து பிரிக்கக்கூடிய சத்துக்களை அக்கிரமின்றி சமப்படுத்தி இந்த உடம்புக்கு துன்பம் வராத வகையில இந்த அக்னி தான் மேல கொண்டு போய் சேர்க்குதுங்க. சீராப்தி பையன் சொல்றோம்ல, அந்த சத்துக்களை வந்து லிவருக்கு அனுப்புற பாதையில கொண்டு போய் சேர்க்குது. இவ்வாறு இந்த குற்றங்களை எல்லாம் போக்குவதற்கும் இந்த காரணாகினி தான் காரணமா இருக்கு. காரணாகினி தான் வடவாகினியா மாறி வயிற்றுல பசிய தூண்டுறதுக்கும் அதுதான் காரணமா இருக்கு. சரி, 19வது பாயிண்ட். நம்மளுடைய கோஷத்திற்கு, அதாவது நம்ம அந்த முதுகுத்தண்டனுடைய அடிப்புறத்துல இருந்து ரெண்டரங்களை எருவிடு வாசத்தி இருவிரல் மேலே கருவிடும் வாசத்தி இருவிரல் இணைந்துள்ளாங்க. அந்த இடத்துல ஒரு நாலு சதுரமான ஒரு பை இருக்கு. அந்த பையில இந்த இந்திரியம் சொல்றோம்ல, ஸ்பெர்ம், இது வந்து 16 வயசு வரைக்கும் உண்டாகக்கூடியது. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் எல்லாமே சேர்ந்து அந்த பையில, அதுக்கு சுவாதிஷ்டான பையின் பேரு. அந்த இடத்துல 16 வயசு வரைக்கும் சேர்ந்துக்கிட்டே வந்து உறைஞ்சி போயிருதுங்க. அந்த உறைஞ்சி போன இடத்துக்கு மானச தடாகம்னு சொல்லுவாங்க. அதுல 16 வயசு வரைக்கும் வர்றதெல்லாம் உறங்கி நிற்கும். 16 வயசுக்கு மேல வர்றதெல்லாம் அங்க வந்து அந்த பை அந்த மானச தடாகத்துல சேர்ந்துருக்கும். அதுக்கு வந்து இந்திரியம்னு பேரு. அது பொன் வண்ணமா இருக்கும். அந்த அந்த இடத்துக்கு தாமரப்பூன்னு பேரு. அந்த தாமரப்பூவுன்னு சொல்ற இடத்துல அந்த காரண அக்னி இருக்கு இல்லைங்களா, அது வந்து எங்க இருந்து வருது? விஷ்ணு இடத்துல இருந்து ஒரு நாடி மூலமா பிரம்மஸ்தானத்துக்கு வருதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல அது வர்றதுனால ஒரு ஆவி பிரம்மஸ்தானத்துக்கு கிடைக்குதுங்க. அந்த ஆவி உண்டாகும் போது செயற்கையான ஆண் பெண் உறவான குழந்தை பிறக்கும். அந்த ஆவி வந்து அடங்குச்சுன்னா குழந்தை பிறக்காது. ஆகையினால இதுக்கு சிருஷ்டிக்கு காரணமா, இந்த மறுபடியும் இந்த உடம்பு இந்த உயிர்கள் தோன்றுவதற்கு காரணமா இருக்கிறது இந்த காரணாகினி தாங்க. ஆக காரணாகினி எங்க இருக்குன்னு பார்த்தோம். மீண்டும் ஒரு ஞாபகப்படுத்துறேன், முதுகு தண்டனுடைய நடுவுல காரணாகினி உற்பத்தி ஆகுது. அது லிவருக்கு வருது. லிவர்ல உள்ள குற்றங்களை எல்லாம் வந்து சரி பண்ணுது. சத்துக்களை வந்து ரத்தத்துல சேர்க்குது. வந்து தேவைக்கு அதிகமாக குளுக்கோஸ் எல்லாம் சேர்க்குது. அது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க பாப்பீங்க. அங்க லிவர்ல இருந்து மீண்டும் வந்து விஷ்ணு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இன்டஸ்ட்ரைனுக்கு வருது. அங்கிருந்து ஒரு பிரான்ச் வந்து நம்ம பிரம்மஸ்தானத்துக்கு போகுது. ஆக மேல இருந்து படிப்படியா இறங்கி இந்த காரணாகினி தான் வந்து பூமி அந்த பிரம்மஸ்தானம் வரைக்கும் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்படி மேலிருந்து கீழே இறங்குறதெல்லாம் உலகியல் வாழ்க்கை. அதெல்லாமே நஷ்டம். அந்த நஷ்டத்தை விகாரஸ்தானத்திலேயே நிறுத்துறதுக்கு ஒரு மாற்றம் ஒரு வழி இருக்குதா, ஒரு மாற்று வழி, ஒரு மாற்றி பிறக்கும் வகையறின்னு சொல்வார், அந்த மாதிரி ஒரு வழி இருக்குதா, அதுக்கு பேரு தாங்க சிவாய நம்ம வந்து மாத்திக்கிறது. கீழே இருந்து மேல போனா நம்ம சிவாய. இப்ப நம்ம என்ன பண்றோம், சீல ஆரம்பிச்சு நேரா வந்து விஷ்ணு ஸ்தானத்துக்கு வந்து தொப்புள் ஸ்தானத்துக்கு வந்து இந்த அக்னிய மேலேத்துறதுக்கு உள்ள முயற்சிய நம்ம போட போறோம். அந்த முயற்சி தாங்க அளந்து சாப்பிடுறது, அளவோடு சாப்பிடுறது, உஷ்ணம் தரும் உணவுகளா சாப்பிடுறது, சூடான தண்ணி குடிக்கிறது, மனசை வந்து தவறான பாதையில செலுத்தாம இருக்கிறது, வந்து அடிக்கடி வந்து சாப்பிடாம ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில அமுதமே கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சாமி சொல்றாங்கல்ல, அது மாதிரி ஒரு ஒழுக்கமா இருக்கிறது, வந்து மென்மையான உணவுகளை சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கணும். அப்படி அந்த மாதிரி செய்கின்ற போது இந்த மூலாக்கினி என்னாகும், கீழே இறங்காம எங்க பிரம்மஸ்தானத்துக்கு இறங்காம அப்படியே தொப்புள் ஸ்தானத்துல இருந்து மேல் நோக்கி போகும். நம்ம கூட முன்னாடி பார்த்துருக்கோம், தொப்புள் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய நாடி ஒன்னு கீழே போகுது, ஒன்னு மேல போகுதுன்னு சொன்னோம். கீழே போறது பிரம்மஸ்தானத்துக்கு போகுது, பிரம்மஸ்தானத்துக்கு போறத நம்ம நல்ல ஒழுக்கத்தினால கட்டுப்பாடுக்குள்ள வச்சிட்டோம்னா அது என்ன பண்ணும், அது மேல் நோக்குற நாடி வழியா மேல போவோம். மேல போனா எங்க போவோம், அது லிவருக்கு போவோம். லிவருக்கு போனா எங்க போவோம், மறுபடி சிகரஸ்தானத்துக்கு போவோம். சிகரஸ்தானத்துக்கு போனா என்ன எங்க போவோம், அது உச்சிக்கு போயிருங்க, தோன்றிய இடத்துக்கே போயிடும். அப்படி போகும்போது இந்த உடம்பு, இந்த உடம்புக்கு பசி தோன்றாது, மாயை ஒன்றும் செய்யாது. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன், தத்துவாதீத மேல்நிலையில் சித்திகள் முழுதும் தெளிந்திடச் சென்றேன். சித்திகள் தெளிஞ்சது என்ன, எங்க நம்ம பார்த்தோம், இந்த கணபதிங்கிற நாடிகை பக்கத்துல நாம முறையான பயிற்சியை மேற்கொள்கின்ற போது சித்தியும் புத்தியும் தோன்றும்னு பார்த்தோம். ஜீவாதனத்தை இடைவிடாம பண்ணிட்டு இருந்தா வந்து சிவபெருமான இடத்துல இருக்கக்கூடிய அருள் சக்தி நமக்கு வழிகாட்டும் அப்படிங்கிறது உண்மை. ஆக அருள் கொண்டு இந்த 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 பிண்ட அனுபவத்துக்குள்ள இறங்கணும்னா சாப்பாடு குறையும், அருந்தல் பொருந்தல்னால வரக்கூடிய நஷ்டங்கள் நீங்கும், காரணாகினியுடைய நஷ்டம் குறையும், இவ்வாறு செய்கின்ற போது பிராணவாயுவினுடைய நஷ்டமும் குறைஞ்சிரும். பிராணவாயுவினுடைய நஷ்டம் குறைகின்ற போது அது பிராணவாயுவோடு கூடிய அந்த அக்னியும் அதிகமாகும் போது அது என்ன ஆகும், அது அக்னி சொரூபமான ஆவி சிகாரஸ்தானத்தை அடையும். சிகாரஸ்தானம் வரைக்கும் அக்னி சொரூபமான ஆவிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். சிகாரஸ்தானத்துல இருந்து பிரம்மஸ்தானம் வரை இந்த 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 நாடி எப்படி இருக்குது, வாயு வடிவமா இருக்கு. சிகாரஸ்தானத்துக்கு மேல என்ன பார்த்தோம், அது அக்னி வடிவமா போயிடும் போயிடும்னு பார்த்தோம். அதுதாங்க சுத்த அக்னி. கீழ் நோக்குனா அசுத்த அக்னி, மேல் நோக்குனா சுத்த அக்னி. கீழ் நோக்கிறதுக்கு காரணம் அருந்தல் பொருந்தல் உலகியல் வாழ்க்கை, மேல் நோக்கிறதுக்கான அருளியல் வாழ்க்கை. உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை, அழகில் பேரருளால் அறிவது விளக்கி. நல்ல அறிவு இருந்துச்சுன்னா ஆன்ம அறிவுனால இடைவிடாது ஆசான் திருவடியை ஞாபகம் செய்கின்ற பொழுதும், அருட்பெருஞ்சோதி மந்திரத்தை நாத்தலும்பேற உரைக்கின்ற பொழுதும், கருத்தின்கண் இடைவிடாது அருட்பெருஞ்சோதி இறைவனை வழிபாடு செய்கின்ற போதும் இந்த சுத்த அக்னி தோன்றுகிறது. இந்த சுத்த அக்னி தோன்றுகின்ற போது நம்ம உடம்புக்கு தேவையான கலோரிஸ் நம்ம உடம்புலேயே உற்பத்தி ஆயிடும். அவ்வாறு அந்த உடம்புலேயே உற்பத்தி ஆகக்கூடிய அந்த கலோரிஸ் கொண்டு நம்ம பசியை கொஞ்சம் நீக்கிக்கலாம். பசி என்பது மாயை தான், பசி தாகத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டாகும். அவ்வாறு உண்டாகின்ற பொழுது இந்த காரணாகினி உச்சியை அடையும். அதுக்கப்புறம் ஏற்படுகின்ற அந்த அனுபவங்கள் திருவருளால் அறிவுக்குள் அறிவாக இருந்து உணர்த்தப்படும். வள்ளல் பெருமான் சொல்றாரு, அருள் முன்னிடமாக கல்வியெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் சொல்றாரு. ஆக கல்வியெல்லாம் கற்றித்தான் நீங்கள் நேயம் காண வைத்தாமல் இடைவிடாது ஆசான் திருவடியை ஞாபகம் செய்கின்ற பொழுது ஆசான் நம்முடைய துன்பங்களையெல்லாம் மாற்றி நமக்கு உயிர் அனுபவத்தை தந்து, உயிர் அனுபவத்தின் காரணமாக அருள் அனுபவத்தை தந்து, அருள் அனுபவத்தின் காரணமாக சுத்த சிவ அனுபவத்தையும் தந்தருள்வார், நம்மை மேலேற்றி விடுவார் என்கின்ற உண்மையை நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு வள்ளல் பெருமானுடைய திருவருள்னால இந்த அற்புதமான கல்வியை நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கோம், ஒரு மேலோட்டமான ஒரு கல்வியை நம்ம பார்த்துருக்கோம். இத்தகைய இந்த கல்வியை உங்களுக்கு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்த என் அருமை நண்பர் பிரசன்னா அவர்களுடைய ஒரு பெரிய முயற்சியை நான் வாழ்த்தி வணங்குகின்றேன். அவரை வணங்குகின்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சன்மார்க்க அன்பர்களை அன்பர்கள் அனைவரையும் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். எனக்கு இத்தகைய வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி பாராட்டி நான் இந்த உரையை இதோடு நிறைவு செய்கின்றேன். இதில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நீங்கள் ஒவ்வொருவராக கேட்கலாம்.
நன்றி ஐயா, மிகவும் அருமையான சொற்பொழிவு இது. நாங்கள் பல நிகழ்வுகள் நடத்தியிருக்கோம், இருந்தாலும் வந்து இந்த பிண்ட அனுபவத்துல நீங்க சொன்ன உண்மைகள்லாம் வந்து இதுவரையிலும் எங்களுக்கு வந்து யாரும் சொல்லல. முதல் முறையா வந்து நீங்க அதை வந்து அந்த 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 விஷயங்களை வந்து எங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கீங்க. அதையும் வந்து 20 பாயிண்டா வந்து அதை பிரிச்சு ஒரு சயின்ஸ் கிளாஸ் நடத்துற மாதிரி எங்கிருந்து அந்த அந்த காரண அக்னி உருவாகி எங்கிருந்து ஒரு ஒரு இடத்துக்கா போகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நல்ல முறையில் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தீங்க. மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. இருந்தாலும் நம்மளுடைய அன்பர்களுக்காக இன்னும் மற்றொரு கேள்வி இருக்கும், அந்த கேள்வியை முடிச்சுட்டு நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அன்பர்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்கோ அதை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திக் சோதிவேலர் வந்து ஒரு பொறுப்பாகாமல் டிஸ்க்ளைமர் ஒன்று வாசிப்பாருங்க ஐயா, அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போவோம். கார்த்திக், நீங்க அந்த டிஸ்க்ளைமர் வாசிக்கிறீங்களா?
சரி,
கேக்குதுங்க ஐயா, நீங்க
வணக்கம் ஐயா. டிஸ்க்ளைமர், பொறுப்பாகாமை வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவர பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளில் கடந்த ஆண்மனையை உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கமாக விளங்கி அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றி அவ்வழியில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்கள் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களை சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிஞர்கள் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை அவமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவரை ஒருவர் மனம் போகாதபடி பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். இங்கனும் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி.
நன்றி கார்த்திக் அவர்களே. ஐயா, மற்ற அன்பர்கள் உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ அதை கேளுங்க ஐயா.
ராஜி
பேசுறேன்.
ஐயாவோட பேச்சு மிக அற்புதமா இருந்தது ஐயா. இதுவரைக்கும் கேட்காத அனுபவமா தான் இருந்தது. ரொம்ப அருமையான விளக்கம்.
ஒரு மருத்துவ மருத்துவ பாணியில நான் சொல்லியிருக்கேன், அதாவது இந்த உடம்ப வந்து முழுசா பிரிச்சு பிரிச்சு பாக்குறோம்ல. அந்த பிரிச்சு பிரிச்சு பார்க்கும் போது இந்த கல்வி வந்து பயனுள்ளதா இருக்கும். அப்பதான் பிண்ட அனுபவம். பிண்டம்னா இந்த பாடி.
சரியா, ரொம்ப அற்புதமான விளக்கம். இதுவரைக்கும் நாங்க கேட்காத அனுபவமா தான் இருந்தது. உயிர் அனுபவத்தின் மூலம் அருள் அனுபவத்தை பெறலாம், அருள் அனுபவத்தின் மூலம் சுத்த சிவ அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அற்புதமா சொன்னீங்கயா. அந்த காலச்சந்திர உக்குணமூர்த்தி அத கொஞ்சம் விளக்குங்கய்யா.
அப்படிங்களா? நீங்க இந்த கேள்வி நீங்க மறந்துடுவீங்க, நம்ம சொல்லாம விட்டுலாம் அப்படின்னு நினைச்சமா நானு.
அதை விட மாட்டோம் ஐயா, நாங்க குறிப்பு எடுத்துக்கிட்டேதான் வந்தோம். 20
அப்படியா? இல்ல என்ன, அதை ரெக்கார்ட் பண்றேன்னு சொன்னாங்க ஐயா. அதை வந்து 100 தடவை கேளுங்கம்மா. அது வந்து ஒரு செய்தி கூட நான் என்ன பண்ணலன்னு கேட்டீங்கன்னா, நான் சொந்த அறிவை பயன்படுத்தல, சும்மா ஒரு அசம்ஷன்ல நான் எதுவுமே பேசல இது வரைக்கும். சோஃபார் எல்லாமே நீங்க எது கேட்டாலும் ப்ரூஃப் இருக்கும். நான் வந்து 4வது பக்கத்துல இந்த நூல்ல இந்த செய்தி இருக்குன்னு நான் சொல்லிடுவேன். இப்ப வந்து இந்த கால சந்திர ருத்ர மூர்த்தின் பேரு, காலம் சந்திரன் அப்படி. இந்த காலச்சந்திரன்ங்கிறது வந்து என்னமா, ஒரு மனிதனுக்கு வந்து ஆயுள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்குது. அதிகபட்சமா 120 வருஷம் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம அதுல 120 வருஷத்துல கூட ஒரு 75-80 வருஷம் வரைக்கும் தான் இப்ப வாழ்றோம். ஒரு சில பேர் வந்து ஒரு 90 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. ஆனா இந்த காலத்தை வெல்லக்கூடிய ஒரு வழித்துறைய வந்து நம்ம வள்ளல் பெருமான் வந்து வந்து யமனை இடது காலால் உடைத்ததுங்கிற ஒரு தலைப்புல உரைநடை பகுதியில சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த சந்திர இடதுகாலால் யமனை உதைத்தார்னு சொல்லுவாங்க. அந்த இடதுகால்ங்கிறது சந்திரகலைமா. அந்த சந்திரகலைய வந்து சொல்லும் போது ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை முச்சுடருங்கிற ஒரு தலைப்புல நம்ம சாமி சொல்லுவாங்க. சந்திரனை அக்னியோடு கூட்டி கூட்டி வச்சோம்னா அது சூரிய பாகத்தில் தோன்றும் அசைவினால் தோன்றுவது நினைப்பும் வருது. ரொம்ப மிக 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 நுண்ணிய கருத்து. சந்திரனை சந்திரகலை, சந்திரகலைன்னு சொல்லுவோம், மனசு, மனசோடு கூடி நம்ம கருத்துல நினைச்சி இறைவனை வந்து சிந்திக்கின்ற பொழுது நம்ம உடம்புல சுத்த அக்னி தோன்றும். அந்த சுத்த அக்னியும் நம்மளுடைய மன சிந்தனையும் கருத்தின் கண் வைத்திருக்கக்கூடிய ஒரு உறுதியும் ஒன்றுபட்டா அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சூரிய பாகத்துல நம்மளுடைய வலது பக்கத்தில் இயற்கையாவே அசைக்குதுங்க. நம்ம நம்மளுடைய உடம்புல மூளை பகுதியை அசைக்குது. இந்த இந்த ரகசியத்தை நம்ம சாமி சொல்லியிருப்பாங்க. அதாவது மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அம்மா புரியுதா?
புரியுதுயா?
சரிம்மா. இப்ப அந்த மாதிரி ஒரு கருத்தின் கண் வைத்து வழிபாடு செய்கின்ற போது, சந்திரக்கலை ஓடுகின்ற பொழுது மனதை கருத்தின் கண் வைத்து வழிபாடு செய்கின்ற போது அது என்ன ஆகுது, அது சூரிய பாகத்தில் வந்து காற்றை அசைக்குதுங்கிறாரு, மூளையவே அசைக்குதுங்கிறாரு. அந்த 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 நடுவில் இருக்கக்கூடிய அந்த காரணாக்கினியும் அசைக்கப்படுகிறது. அப்படி அசைக்கப்படுகின்ற போது அது ருத்ராம்சமாக மாறுகிறது. ருத்ராம்சம்னா நல்ல ஞாபகம், ருத்திரன் அப்படின்னா ஆன்ம அறிவு ஒண்ணு, ருத்திரன் அப்படின்னா ஆன்ம அக்னி அப்படின்னு மூணாவது, ருத்திரன் அப்படின்னா அக்னி சிகாரஸ்தானம் அப்படின்னு அதை பார்க்கணும். அப்படி ஒரே நேரத்துல நம்ம பல கண் இது பல நிலையிலையும் இது உற்று பார்க்கின்ற போதுதான் நம்ம அறிவுல பிரகாசம் தோன்றும் என்று அந்த அதுல சொல்றாங்க, சாமி சொல்றாங்க. அப்படி அந்த இடத்துல நம்ம அந்த சுவாசத்தை நம்ம சிந்திக்கும் போது நம்ம மனசை எங்க கொண்டு போய் வைக்கிறோமோ சுவாசம் அங்க போய் பதியுது. மிக முக்கியமான ஒரு வரியை நீங்க ஞாபகம் வேண்டியது, மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்கு உண்டு. திருமந்திரம் சொல்லும் மண்மனம் நிலை பெற்ற மனம், நிலை பெற்ற மனத்தினால வள்ளல் பெருமானையோ அல்லது அருட்பெருஞ்சோதி இறைவனையோ கருத்தினால வந்து சிந்தித்துக் கொண்டு அந்த மனசை பிரம்மரந்திரத்துல வச்சோம்னா நம்ம சுவாசம் விகாரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய காரணாகினியோட கலந்துவிடும். அவ்வாறு கலக்கும் பொழுது சூரியனுடைய தன்மை நம்ம உடம்புல தோணும். இத வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா, அரச மரத்தடியில் இருந்து சூரியனை வந்து வழிபாடு செய்வதற்கு இது சமம்னு சொல்லுவார். இது ஆக இந்த மாதிரி மனச பிரம்மரத்தில வச்சு இடகளை ஓடுகின்ற பொழுது மனதை அறிவை பிரம்மரத்தில யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உடம்பினுடைய வலது பக்கத்துல இயற்கையாகவே ஒரு அக்னி தோன்றும், அறிவிலே பிரகாசம் தோன்றும், அதனால யமனை வெல்லலாம். இந்த கருத்தை வந்து வள்ளல் பெருமான் யமனை இடதுகாலால் உதைத்தது அப்படின்னு காலசங்காரம்ங்கிற தலைப்புல பேசியிருப்பாரு. அந்த காலசங்காரம்ங்கிறதும் காலச்சந்திர ருத்ரமூர்த்திங்கிறதும் ஒண்ணுதான். அந்த அந்த அக்னி உள்ள தோன்றுகின்ற நிலையை வந்து குறிப்பிடுற ஒரு செய்தி தான் ரெண்டுமே. அந்த நிலையில இந்த சிந்தனை ஒரு மனிதன் அது எடுத்துக்கொள்கின்ற பொழுது அறிவு வந்து பிரகாசம் அடைகிறது. அது மட்டும் இல்லாம இந்த நினைவு பிராணனை உச்சிக்கு கொண்டு போகுது. எங்க கொண்டு போகுது? பிரம்மரந்தத்து கொண்டு போகுது அப்படிங்கிற உண்மைய நீங்க வந்து தெரிஞ்சுக்கணுமா. புரியுதுங்களாம்மா?
புரியுதுயா, புரியுதுயா. ரொம்ப அற்புதமான விளக்கம்யா. இன்னொரு கேள்வியா, பதினான்காவது சிவாதார பூர்ண ஸ்தம்பம்
அது என்னன்னு சொல்லணுமா? அது வந்து பிரம்மஸ்தானத்துல இருந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவுக்கு அணுவா ஒரு ஸ்தம்பம் இருக்கிறது நம்ம உடம்புல இருக்குதுமா. அது நம்ம நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணுகின்ற பொழுது நம்ம வந்து அந்த நம்ம தெற்கு நோக்கி உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணுகின்ற பொழுது அது நம்ம உடம்புல ஒரு அக்னி வந்து அந்த பிரம்மஸ்தானத்துல இருந்து உச்சி நோக்கி போகும். அப்ப வயிற்றுல உணவு மலம் ஜலம் எதுவும் இருக்கக்கூடாது. நம்ம நம்மளுடைய அறிவு பிரகாசமயமா இருக்கணும். நம்ம அறிவு எப்ப பிரகாசமயமா இருக்கும்? ஜீவகாருண்யமயமாக நாம இருந்தோம்னா நம்ம அறிவுல மறைச்சிருக்கக்கூடிய மூடம் நீங்கும். அப்படி மூடம் நீங்குச்சுன்னா உள்ள நிகழக்கூடிய காட்சிகளை நாம காண முடியும். காணாத காட்சிகள் காட்டுவிக்கின்றது காலம் இல்லாம வீணால் கழிப்பவர்க்கு எய்த அரிதானதுன்னு வள்ளல் பெருமாள் சொல்லுவார். அப்படி யார் ஒருத்தர் அந்த தர்மஸ்வரூபமா உண்மையா இருக்கிறாங்களோ, ஏழைகளிடத்துல உண்மை அன்பு உண்மை இரக்கம் உண்மை அறிவு, இறைவனை பற்றிய சிந்தனை உண்மை அறிவு, உண்மை இரக்கம்ங்கிறது உயிர்களிடத்துல உண்மை இரக்கம், உண்மை அறிவுங்கிறது இறைவனை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவு. ஆக இந்த நிலையில யார் ஒருத்தர் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இந்த அக்னின்னு ஒண்ணு இருக்குது. அது மூலாதாரத்துல இருந்து மேல் நோக்கி போகும்னு சொல்றது ஒண்ணுதான். காரணாகினி வீணாகாமல் உச்சி நோக்கி செல்கிறது என்று சொல்வதும் ஒண்ணுதான். அந்த வகையில அது வந்து நம்ம உடம்புல மையத்துல ஒரு நடுநாடியாக இருக்குது. அந்த நடுநாடியினுடைய அமைப்புல எல்லாம் உள்ள இறைவன் கலந்து கொள்கிறார். நடுநாடி தனியில் கூடி நடமாடும் தடியில் இறைவன் உள்ள புகுந்து அந்த சிவாகார பூரண ஸ்தம்பத்துல மே உச்சி பூமியிலிருந்து மண்ணிலிருந்து விண்ணு வரைக்கும் கலந்து கொண்டு இந்த உடம்பையே அழியும், இந்த உடம்பையே அழியாத உடம்பாக மாற்றுவதற்குரிய சுத்த அக்னியை தோற்றுவிப்பதற்குரிய ஒரு கம்பம், ஒரு கொடிக்கம்பம், ஒரு அருட்சக்தியின் நடமாடும் இடம் அந்த சிவாகார பூரண கம்பம்.
மிக்க நன்றியா, மிக அற்புதமான விளக்கம், மிக தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க.
ஐயா, நீங்க நீங்க சொன்னது வந்து இந்த முதுகு தண்டுக்கு நடுவுல இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது வந்து அது மணிப்பூரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐயா, மணிப்பூரக சக்கரம் எடுத்துக்கலாமாங்க.
நீங்க அது வந்து அதுக்கு வந்து மணிப்பூரகம்னு பல பேர்கள் இருக்கு. நம்ம சாமி சொல்லுவாங்க அனந்த பேர்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எக்கச்சக்கமா பேருக்கு பிரம்ம நாங்கிறதுன்னு சொல்லலாம். நாங்கிறது சுவாதிஷ்டானம், மாங்கிறது மணிப்பூரகம், சீங்கிறது அநாகதம், ஆங்கிறது விசுத்தி, யாங்கிறது ஆக்கினை, அப்படி பல பல பெயர்களால வந்து நல்லா குழச்சி வச்சுட்டாங்க. அதனால நான் என்ன, நம்ம வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி பிரம்மஸ்தானம், விஷ்ணுஸ்தானம், ருத்ரஸ்தானம், மகேஸ்வரஸ்தானம், வந்து ஆக்கினை என்று சொல்லக்கூடிய ஆகாயஸ்தானம், இப்படி நம்ம வந்து நான் என்ன பண்ண அதை வெளிப்படையா நம்ம புரியுற மாதிரி இதை நான் சொல்லியிருக்கேன். ஐயா மணிப்பூரகம்னு எடுத்துக்கொள்றது வந்து சிகாரஸ்தானத்துக்குரியது இல்லை, அது விஷ்ணுஸ்தானம். மணிப்பூரகம்ங்கிறது தொப்புள் ஸ்தானம் ஐயா.
ஓ சரிங்க. அப்போ இந்த சரிங்க,
மணிப்பூரகங்கிறது தொப்புள் ஸ்தானம், இதுல இதுல குழப்பமே கிடையாது, நான் சொல்றது இல்ல, தெளிந்த உண்மை.
சரி சரிங்க, நான்
கேட்டுமா
புரியுது. ஐயா அப்புறம் இன்னொன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க, அதாவது பிரம்மரந்திரம் அப்படிங்கிறது உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே அப்படிங்கிற அந்த பாயிண்ட சொல்லியிருந்தீங்க. பெருமான் வந்து பல இடங்கள்ல வந்து புருவ மத்திய அப்படின்னு சொல்லுவாரு. நீங்க சொல்ற அந்த பிரம்மரந்திரமும் புருவ மத்தியம் ஒன்றா, இல்ல புருவ மத்திங்கிறது நம்மளுடைய புருவ மத்தி, அதாவது முன்னாடி நம்ம அதை முன்னாடி அதை நினைச்சுக்கலாமா?
அதை வந்து ஐயா வந்து நல்ல தெளிவா என்ன பண்ணாங்க, இது வந்து இப்ப நம்ம ஒரு பிகினர்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, புருவ மத்திய தொட்டு காமிச்சாங்க பிகினர்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன பண்ணாங்க, நெற்றி நடுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த சிந்தனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்வையில தான் அவங்க மக்கள் எல்லாம் சாதாரண மக்கள் எல்லாம் போவாங்க. மனசையும் அறிவையும் கருத்தின் கண் செலுத்த மாட்டாங்க. கருத்தின் கண் செலுத்துவது பிரம்மரந்திரம், புரியுதுங்களா? கருத்துக்குள்ள வச்சு நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய இடம் பிரம்மரந்திரங்கிறது உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேல. ஆனா சாதாரண மக்களுக்கு நம்ம புருவமதியை நினைச்சுக்க புருவமதிக்க நினைச்சுக்கன்னு சொல்ல 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 இந்த கண்ணின் பார்வை புருவ மத்திக்கு மேல போகும். அவ்வாறு மேல போகிறதுக்காக தான் அன்னப்பார்ப்பால் அல் அன்னப்பார்ப்பார் அழகாம் நடைவுடன் சொல்லி ஒரு பாடல் வந்து வள்ளல் பெருமான் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த அன்னப்பார்ப்புங்கிறது என்னன்னா, இந்த இரு கண்களையும் குவித்து நோக்குவது. குவித்து நோக்கும் போது அது எல்லாரும் அந்த புருவ மத்திய தான் முதல்ல பார்ப்பாங்க. அந்த புருவ மத்திய பார்க்க 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 அந்த நம்மளுடைய அந்த எண்ணங்கள் அதனுடைய அந்த தன்மை என்ன பண்ணும், புருவ மத்திய அந்த உச்சிக்கும் கீழே உள்நாட்டுக்கு மேல போயிடும். அது காலப்போக்கில் அது அனுபவத்தின் தன் தோன்றுகின்ற போது அது போயிடும். ஆனாலும் நீங்க சொல்றதும் கரெக்டு தான், புருவ மத்தி என்பது சாதாரணமாக நின்று ரெண்டு கண்ணுக்கு நடுவுல உள்ள இடம் அப்படின்ட்டு நம்ம கருதி கொள்ளலாமே தவிர அதனுடைய உண்மை நிலை எதுன்னு கேட்டீங்கன்னா உச்சிக்கும் கீழே உள்நாட்டு மேலதான் இருக்கு. ஆனா இந்த பிகினிங்,
ஹலோ ஐயா, ஐயா டிஸ்கனெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்.
புருவமதிங்கிறது உண்மையா வந்து எது இருக்குன்னா உச்சிக்கின் கீழே உள்நாட்டு மேலதான் இருக்குது. அது நம்ம சாமி வந்து பிரம்மரந்திரன் குறிப்பிடுவாங்க.
சரிங்க,
புருவமத்திங்கிறது வந்து சாதாரணமா ரெண்டு கண்ணுக்கு நடுவுல உள்ள இடம் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்லுவோம். இந்த நரம்புகள் 72,000 நாடி நரம்புகள் கூடுகின்ற இடம்னு சொல்லுவோம் நம்ம. இருந்தாலும் அதுக்கு மேல வந்து அந்த நெற்றி நடு இருக்கு பாருங்க, அதுதான் விந்துஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த உச்சிக்கு பேர் தான் நாதஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த விந்துஸ்தானம் அப்படின்னு எதுன்னு கேட்டீங்கன்னா அது வந்து திருச்சிற்றம்பலம்னு சொல்லக்கூடிய உச்சிக்கின் கீழே உள்நாட்டுக்கு மேலதான். அந்த திருச்சிற்றம்பலம் வந்து இங்க வந்து அபரமா இருக்கும். அந்த உச்சியை தாண்டி நம்ம போயிட்டோம்னா பரவிந்து பரநாதங்கிற நிலையில அது வந்து ஒரு உயர்ந்த அது வந்து ஒரு பரநிலையில அருள் நிலையாக அதை நீங்க வந்து பார்க்கலாம். அந்த இடம் அருள் பூரண அருளை பெறுகின்ற இடம், ஆன்மா பூரண அருளை பெறுகின்ற இடம் பரவிந்து பரநாதத்துல. அந்த இடத்துலதான் ஒரு ஆன்மாவுடைய ஆணவம் முற்றிலும் நீங்கி அருள் வடிவம் தரும். அது உச்சிக்கு மேல ஒரு 5 அங்கம் கணக்கு வச்சுக்கலாம். ஆக அதைதான் சாமி சொல்றாங்க, அதைதான் நம்ம வந்து அடைய வேண்டிய ஒரு பதங்கள். அது கண்டத்துக்கு மேல உச்சி வரை இருக்குன்னு நிறைய இடத்துல சாமி சொல்லியிருக்காங்க. நம்ம அடைய வேண்டிய பதங்கள் கண்டத்திற்கு மேல் உச்சி வரை உள்ளதுன்னு சாமி நிறைய சொல்லியிருக்காங்க. ஆகையினால நீங்க புருவ மத்திய பாக்குறதுனால குற்றம் இல்லை, அதுதான் வந்து ஆரம்ப நிலையில அதுதான் சரியும் கூட. அங்கேயும் அந்த உள்ள இருக்கக்கூடிய புருவ மத்தியினுடைய ஆற்றல் நெற்றியிலும் வெளிப்படுகிறது. அதனாலதான் நெற்றியில முடி இல்லாம இருக்கு. அந்த புருவ மத்தியில திருவருள் தங்கிறதுனாலையும் ஆன்மா அக்னி ரொம்ப சிறப்புற்று இருக்கிறதுனாலையும் தான் நெற்றியில முடி தோணல. முடி தோன்றாத இடங்கள்ல அந்த பிரம்ம ஆற்றல், பிரம்ம ஆற்றல்ங்கிறது என்ன, இறை சக்தி அருளாற்றல் எல்லாம் வல்ல இறைவனுடைய அந்த ஆற்றல் அந்த நெற்றியில விளங்குதுன்னு அர்த்தம். ஆகையினால வந்து அதை நம்ம வந்து அதை குறைச்சி மதிப்பிட முடியாது. அதனுடைய உண்மைத்தன்மை உச்சிக்கின் கீழே உள்நாட்டு மேல இருக்கு.
ஐயா, அப்புறம் இன்னொரு கேள்வி, நீங்க வந்து என்ன சொல்லியிருந்தீங்க, நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டூல அதாவது இந்த உச்சிக்கு வரையிலும் மட்டும் கிடையாது, அதுக்கும் மேல பல நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னென்ன நிலை இந்த மாதிரி வந்து பரா அப்படிங்கறது சொல்லுவாங்க அப்படிங்கிற நிலையா, அதை கொஞ்சம் விளக்க முடியுமாங்க?
சொல்லுவாங்க சாமி சொல்லியிருக்காங்க, அது வந்து இப்போ நம்ம நான் இப்ப நம்ம வந்து உங்களுக்கு நவநிலைன்னு சொல்லியிருக்கேன். நவநிலைன்னு பத்தி பேசும்பொழுது உருவம் நான்கு, அருவம் நான்கு, அரு ஒரு ஒன்று அப்படின்னு சொன்னேன். உருவம் நான்குங்கிறத பத்தி நான் விளக்கம் சொல்லிட்டேன், அதாவது மண்ணு நீர் நெருப்பு காற்று, இது உருவமா இருக்கு நம்ம உடம்புல. இதை நம்ம கையால நம்ம வந்து என்ன பண்ணலாம், தொட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா. அதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அறிவு எப்படி இருக்கு, நீச்சல்ங்கிற ஒரு அறிவு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அந்த நீச்சல்ங்கிற அறிவு கண்ணுக்கு தோணலைனாலும் செயல்பாட்டுல அது வெளிப்படும், அதுக்கு அரு உருவம்னு பேரு. கண்ணுக்கு தோன்றியும் தோன்றாமல் இருக்கக்கூடியது. அதே போல கண்ணுக்கு தோன்றாமல் இருக்கக்கூடிய இறைவனுடைய அனுபவத்தை பெறுகின்ற இடமும் கூட அந்த அருவுருவஸ்தானமான ஆகாயஸ்தானம் தான். ஆக அதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விந்து, அதாவது ஆகாயஸ்தானத்துக்கு மேல விந்துஸ்தானம், அதுல நாதத்திலிருந்து கீழே இருக்குது. நாதத்துல இருந்துதான் விந்து தோணுச்சு, விந்துல இருந்துதான் 34 தத்துவங்கள் தோன்றுச்சிங்க. இந்த 34 தத்துவங்களும் விந்துஸ்தானத்துலதான் தோணுச்சு. நாம இந்த தத்துவம் எல்லாம் ஒவ்வொன்னா மேல ஏறி போகும்போது போகும்போது, தத்துவம் எல்லாம் கடந்து போகும்போது போகும்போது என்னாகும், 34 தத்துவங்களும் விந்துல போய் ஒடுங்கும். விந்து நாதத்துல போய் ஒடுங்குச்சுன்னா உடம்புக்கு வேலை இல்லை, மனசுக்கு வேலை இல்லை, அறிவுக்கு வேலை இல்லை. அப்புறம் என்ன, ஆன்மா வந்து என்ன பண்ணும், தனிச்சிருக்கும். ஆன்மா தனிச்சிருக்கும் போது அதுக்கு சேருமிடம் பதி. ஆன்மா எப்பயுமே வந்து ஏதேனும் ஒன்று சார்ந்திருக்கும், ஒன்று பதியை சார்ந்திருக்கும். பதியை சார்ந்துச்சுன்னா பாசம் கலந்து போயிடும், பாசத்தில் சார்ந்துச்சுன்னா பதி கலந்து போயிடும், எதுலையாச்சும் ஒன்று சாஞ்சி நிற்கும். சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஆன்மாவை பாசத்து பக்கம் சாய விடாம தடுத்து நிப்பாட்டிக்குவாங்க. அப்ப என்ன ஆகும், ஆன்மா பதியோட போய் சேர்ந்துக்கும். பதியோட சேர்ந்தா பதித்தன்மையை பெறும், பாசத்தோட சேர்ந்தா பாசத்தன்மையை பெறும். இந்த நிலையில நீங்க கேட்கிற நிலையில ஆன்மா பதியோடு சேருகின்ற நிலை. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உச்சிக்கு மேல தலைக்கு மேல ரெண்டரங்கல உயரத்துல பரவிந்து பராசக்தியினுடைய இருப்பிடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க, அது கண்ணுக்கு தோணாதுங்க. அந்த உச்சிஸ்தானம் விந்துஸ்தானம் திறந்துச்சுன்னா அந்த பரவிந்து வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி அப்படி அது திறந்ததுக்கு அப்புறம் தான் வள்ளல் பெருமான் தலையில துணியை போட்டு மூடினாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் மூடிக்கிறாங்க, அது வேற விஷயம், அது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அந்த 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 கதவு திறந்து உள்ளே காண உளவு இறக்கே உரைத்தானே, அந்த இடத்துல கதவு திறந்துடும். அப்படி திறந்தா அவங்க தலையில துணியை போட்டு மறைச்சிக்குவாங்க. அது கடந்து போறது, உச்சியை கடந்து போனா பரவிந்து என்கின்ற பராசக்தி தானம், பறையின் இருப்பிடம், மனமே ஞான நிலை பெற்ற இடம். பறையொளி என் மன பதியினில் விரித்து அரைசது இயற்றினும் அருட்பெருஞ்சோதி. அந்த மனமானது கடவுள் மயமாக, சக்தி மயமாக, பராசக்தியின் வடிவாக தலைக்கு மேல போய் நிக்குங்க. அதுக்கு அந்த இடத்துக்கு பேரு பரவிந்துன்னு பேருங்க. அதை தாண்டி ஒரு ஸ்தானம் இருக்கு, அதுக்கு பேரு பரநாதம்னு பேருங்க. அந்த பரநாத ஸ்தலத்துலதான் ஒரு ஆன்மா ஆணவம் முழுக்கவும் விட்டுட்டு அருள்மயமா மாறும். அது வரைக்கும் ஆணவம் நீங்கவே நீங்காது, எப்பவுனாலும் மீண்டும் பிறப்பெடுக்கிறோம். ஆகியனால இடைவிடாது வந்து ஜீவகாருண்ய பணியும், இடைவிடாது ஆசான் திருவடிகளை ஞாபகம் செய்தும், இடைவிடாது வந்து இறைவனை சிந்தித்து நினைந்து நினைந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கீழ் நோக்கி வராம மேல் நோக்கி போற பாதை கிடைக்கும். அப்படி மேல் நோக்கி போற பாதை தான் பரநாதம். அந்த பரநாதத்துல என்ன நடக்கும், இந்த ஆன்மா அருள் வடிவம் பெறும். எப்படி பெறும், ஆணவமா இருந்ததெல்லாம் கலந்து போயிடும், ஆணவம் இருந்த இடம் பூரா அருள்மயமா மாறிடும். அதுக்கு வள்ளல் பெருமான் சொல்லுவாரு, அன்னை திரோதாகி அகன்றால் அன்னை அருட்சக்தி என்னை சார்ந்து கலந்தனல் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. அன்னை திரோதாகி மறைப்பு சக்தி காணா போயிடும். ஆணவம் போன உடனே அருள் சக்தி, அது ஆணவமா இருந்த அந்த அந்த திரோதாய் சக்தி என்ன பண்ணும், அருட்சக்தியா மாறும். அது வரைக்கும் மறைப்பு சக்தியா இருந்த ஒரு சக்தி திருவருளால அருள் சக்தியா மாறி ஆன்மாவை சிவனிடத்துல கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்த்துட்டா அதுக்கு அது பரசிவம்னு பேரு. பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம்னு சொல்றோம்ல, அந்த பரசிவ நிலையை பெற்றவர் நம்மளுடைய மாணிக்க வாசக பெருமான். வான் கலந்த மாணிக்க வாசகம் சொன்னாங்கல்ல, அதுதான் அர்த்தம். அந்த திருவடி புகழ்ச்சி படிக்கிறோம்ல, அந்த பரசிவம்ங்கிறது இது அந்த ஞானிகளுடைய உயர்ந்த உன்னத நிலை. அதுக்கு குரு வணக்கம்னு பேரு. யாருக்கும் தெரியாது ஏதோ பரசிவம்னும்னா வேற நினைச்சுக்கிறாங்க. இல்ல, இறைவனுடைய அருளாற்றலை முழுமையாக பெற்றவர்கள். அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசுன்னு சாமி சொல்றாங்கல்ல, அந்த நிலைங்க அது. அந்த நிலையில இந்த அழியும் தேகம் அழியாத தேகம் பெற்று அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த தேகமே மறைஞ்சு போயிடுது. ஆகாய சுரூபமா அருட்சக்தி சுரூபமா மாறுது, அருள் வடிவமா மாறுது. அந்த நிலையில பரநாதம்னு பேரு. அதுக்கு மேல இருக்கிறது சுத்த சிவநிலை. ஆனா அதுக்கப்புறம் நம்ம கற்பனையில ஏதாவது நான் சொல்லுவதை விட, அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்லலாம், இந்த திரையோத சாங்கா அது இதுன்னு இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த நிலையில. அதெல்லாம் நான் சொல்றதுக்கு இப்ப அது முடியாது பாருங்க. அதெல்லாம் நான் அனுபவத்துல வராம ஏதோ தெரியாம நம்ம பேசிட கூடாது அப்படிங்கறதுனால நான் சொல்லாம விட்டுடுறேன். ஆக இந்த பரநாத நிலை தாண்டுனா இருக்கிறது சுத்த சிவநிலை. அந்த சுத்த சிவநிலைக்குல நம்ம அனுபவப்படுகின்ற போது மற்றதெல்லாம் தானா கிடைச்சிரும் என்று இதை நம்ம ஒரு முடிவு போடலாம். ஐயா சொல்லுங்க. அதுக்கப்புறம்
சரிங்கய்யா, அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குங்கய்யா. இப்போ நீங்க அந்த பல பிண்டத்துல உள்ள பல விஷயங்களை சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேல உள்ளது அந்த மற்ற நிலைகளையும் அந்த நவநிலைகளுக்கும் அந்த அருவமா இருக்கிறத பத்தியும் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப இதுக்கும் பெருமான் இந்த ஆணிப்பொன் அம்பல காட்சி அப்படின்னு சொல்லுவாரு, அதுக்கும் இதுக்கும் என்ன ஒற்றுமை அல்லது வேற்றுமை இருக்குங்கய்யா?
ஆமாங்கய்யா, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா, மனிதன் உலகியல்ல இருந்து விடுபட்டு போகின்ற பொழுது அனுபவத்தின் கண் தோன்றுவது ஆணிப்பொன் அம்பலத்தை கண்ட காட்சி, அற்புத காட்சி. ஆக இது நான் கேட்டேன், சொன்னேன் இல்ல, இப்ப நம்ம பரநாதன் தாண்டுனா ஏற்படுகின்ற அனுபவங்களை பற்றி நான் சொல்லுவது நான் திரும்பலே
பண்ணேன்.
அது என்னன்னு கேட்டா, அதுக்கு மேல ஒண்ணு நம்ம அசம்ஷன்ல ஏதாச்சும் உளறிதான் கொட்ட முடியும். அது உண்மையா நம்ம வரணும்னா அனுபவத்துல பட்டாதான் தெரியும். அந்த காட்சியை தான் சாமி விளக்குறாரு. அதை பற்றி நான் சொல்வதற்கு நிச்சயமா நான் அதுக்கு உடன்படக்கூடாது. அப்படியே நான் படித்தாலும் அந்த மேலோட்டமா நான் படிச்சு ஒரு பொருளை சொல்றதுங்கிறது தட்ஸ் நாட் குட். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பரநாதம் வரைக்கும் தாண்டலாம் மனிதனுக்கு உள்ள ஆற்றலுக்கு, அதுக்கப்புறம் கொண்டு போறது சிவம் தான் அப்படிங்கிறது என்னுடைய மனநிலை இருக்கிறதுனால, இந்த ஆணிப்பொன் அம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சி அப்படின்னு சாமி அது ஒரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த செய்தியெல்லாம் எக்ஸ்பிளைன் அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, பரநாதம் தாண்டிய நிலை. பரநாதத்தினுடைய முடியில் இறைவன் திருநடம் செய்கிறான். நல்ல ஞாபகம் வச்சுங்க, நடராஜபதி நடம் செய்யற இடம் அது தெரியுமா, பரநாதத்தினுடைய முடி. ஆகையினால அந்த காட்சியை கண்டுட்டு சாமி எழுதுறாங்க. நான் போய் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப தவறு. அது அதனால நான் அந்த அந்த அளவுக்கு நான் போகல. ஏன்னா அந்த சும்மா மேலோட்டமா அதை பத்தி நான் பேச முடியும், அதை பத்தி நான் சொல்லலாம். ஆனா அது சும்மா அப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும். தியரிட்டிக்கலா சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்னது போல இந்த பிராக்டிக்கல் நாலேஜுக்கு நான் வர முடியாது.
சொல்லுங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா, மற்றவர்கள் யாராவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்கய்யா.
ஐயா எனக்கு ஒரு கேள்வி. அந்த இந்த புருவமதி தியானம் பெருமான் அதை பத்தி சொல்லும் போது ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும், சிவ பஞ்சாட்சர ஞாபகம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு. சிவ பஞ்சாட்சரம்ங்கிறது சிவாய நம, ஓங்கார பஞ்சாட்சரம்ங்கிறது என்னங்க ஐயா?
அது ஓங்கார பஞ்சாட்சரம் நம சிவாய. ஓங்காரம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தோட வந்து அதோட கூடி நம்ம என்ன சொல்றோம், அந்த பிரம் அந்த சூரியன் சந்திரன் அக்னி அதுவும் கலந்துட்டா வந்து அது அந்த ஓங்காரம் எழும். அதுக்கு வந்து அந்த ஓங்காரத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ளர அதை தோற்றுவிக்கணும், அந்த அக்னி சுரூபமா அத்தனையுமே அக்னியோட கலக்கணும் அப்படிங்கிறது தான் ஓங்கார பஞ்சாட்சரம். நம்ம மற்றபடி நினைச்சிட்டு இருக்கிறதுனால ஒரு பயன் கிடையாதுங்கய்யா.
ஞாபகம் செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு நம்ம வந்து எப்படி என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஞாபகம் செய்யறதுங்கிறது நினைந்து நினைந்துன்னு
வச்சுக்கோங்களேன். தியானம் பண்ணும்போது நம்ம சிவாய நம அப்படிங்கிற மாதிரி நினைக்கணும் அப்படின்னு சொல்ற வர்றாரு பெருமாள்.
ஆமா ஆமா, சிவாய நமங்கிறது நான் வந்து இதுவரைக்கும் என்னுடைய உடம்பையும் வந்து மற்ற என்ன யான் எனது என்கின்ற இந்த இரண்டையும் வைத்துக் கொண்டு நான்ங்கிறது மண் நீர் நெருப்பு இது சொல்றோம்ல அந்த வகையில பார்க்கும்போது இந்த நான் அப்படிங்கிறது உடம்பு, நானாவும் மானாவும் உடம்பு. இந்த உடம்பை நான் முக்கியத்துவம் கொடுத்து நான் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த நிலையில இல்லாம ஆன்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வாழ நான் தொடங்குறேன் அப்படின்னு சிவாய நம. இதனால் வரைந்த வந்த வாழ்க்கையில இருந்து மாறுபட்டு நான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய அக்னியை முன்வைத்து இந்த காரண அக்னியை அதிகப்படுத்தி நான் சன்மார்க்க வாழ்வு மேற்கொள்றேன், அல்லது இந்த சிவபெருமானுடைய திருவருளை நான் முன்வைத்து நான் வாழ தொடங்குகிறேன் என்று மாற்றிக்கிறது. அது சிந்தித்திருத்தல் தான், அது கூட சொல்லுவது கூட கிடையாது. அது ஒண்ணு வந்து இது ஓங்கார பஞ்சாட்சியோட ஓம் நம சிவாயன்னு நம்ம சொல்றதுனால கொஞ்சம் வாழ்க்கையில சில நன்மைகள் உண்டாகும், அதுல மறுக்க முடியாது. ஓம் சிவாய நம்ம இந்த சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுனாலையும் சில நன்மைகள் உண்டாகும், அதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பிராக்டிக்கல் வேங்கிறது நம்ம இன்னைக்கு பார்த்தோம்.
இன்னொரு கேள்வி,
சிந்திச்சிருக்கிறதுனால நன்மை உண்டாகுமானா? உண்டாகும்.
அது
ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து ஒரு ஒரு மருந்து செய்யும், இந்த ஒரு மருந்து செய்கின்ற போது அந்த மருந்து பூரண பயன் தரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த உள்ளத்துல சிவாய நம்மன்னு சொல்லிட்டு அந்த மருந்து செய்கின்ற போது அந்த மருந்து வந்து பூரணத்தன்மை அடையும். அது வந்து ஒரு அந்த அதுல உச்சரிக்கிறதுனால நிச்சயமா அது ஒரு மந்திரம் தான், அதுல ஒரு நன்மை உண்டுதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல அதையும் தாண்டிய ஒரு ஆற்றலுடைய மந்திரம் தான் அருட்பெருஞ்சோதி மந்திரம். அது கருத்தின் கண் வைத்து ஓதப்படுதல்
வேண்டும்.
அது எதுக்காக நீங்க அதை சொல்றீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு எல்லாம் அல்ல இறைவன் என் உள்ளத்தில் எழுந்தருள வேண்டும் என்று எண்ணி 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 இடைவிடாது சிந்தித்துக் கொண்டிருந்தால் எல்லாம் வல்ல இறைவன் கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்குவான் என்பதுதான் அந்த மந்திரத்தினுடைய உண்மைங்க. இது அருட்பெருஞ்சோதி மந்திரத்தினுடைய உண்மை. சிவாய நம என்னன்னு கேட்டீங்கன்னா நான் அக்னியை முன்வைத்து என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து முன்னேற விரும்புகிறேன், உன்னுடைய திருவருள் எனக்கு தலை நின்று என்னை வழி நடத்துதல் வேண்டும், என்னுடைய உடம்பை நான் பின்னிட்டு வைக்கிறேன், இதுநாள் வரை எனக்கு என்னுடைய உடம்புக்கும் உயிருக்கும் சாஸ்வதமாக இருந்த யான் எனது என்று அகப்பற்று புறப்பற்று இரண்டையும் ஒதுக்கி வைக்கிறேன், உன்னுடைய திருவருளையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதுதான் சிவாய நம மந்திரம். அந்த வாழ்க்கை வாழ்ந்து நல்லா இருக்கும், எனக்கு நல்ல செல்வம் இருக்கணும், நம்ம வாழ்க்கையில இந்த உயிரை பார்த்த வரைக்கும் ஒரு குறையும் வரக்கூடாதுன்னு சொன்னா ஓம் சிவாய. இந்த உலகத்துல நான் வாழ்வாங்க வாழணும், நல்லது செய்யணும், எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது, எனக்கு உன்னுடைய திருவருளோடு கூடிய வாழ்க்கை எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஓம் சிவாய நமான்னு சொல்லிட்டு சாரி ஓம் நம சிவாயன்னு சொல்லலாம். நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்கிறத நீங்க முடிவெடுத்துக்கணும். நீங்க ஓம் நம சிவாய இந்த உலகத்துல வாழ்றதுக்காக நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா நிச்சயமா அது சித்திக்கும். இல்ல நான் அருளியல்ல வாழ போறேன் அப்படின்னு சொன்னா சிவாய நம்ம சொல்லணும், அதுவும் சித்திக்கும். அதனால you have to choose your path. நீங்க வந்து you have to determine, அதனால determine your goal. தெரிஞ்சுக்கிட்டு அது நீங்க சொன்னீங்கன்னா அந்த கோல்ல அடையலாம்.
ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு கேள்வி, நம்ம காரண அக்னி சொன்னீங்க இல்லையா, நம்மளோட நம்ம சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்றதாலையும் இந்த இல்லற இன்பத்துல இது பண்றதாலும் காரண அக்னி வந்து வீணாகுது அப்படின்னு சொன்னீங்க. அதை நம்ம வந்து இந்த ஃபுட்டை கண்ட்ரோல் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்றது மூலமாகவும் இந்த இல்லற இன்பத்தை அவாய்ட் பண்றது மூலமாகவும் சேமிக்கலாம். வேற எந்த வழியில நம்ம அந்த காரண அக்னியை நம்ம சேமிக்கலாம் ஐயா?
போடுறது, நடக்கிறது, பணியில நடக்கிறது, வெயில்ல போடுறது, தப்பானதை பேசுறது, கோவப்படுறது, வந்து உள்ளர மீச துடிக்கிறது, வந்து நெஞ்சம் நடுங்கிறது, வேற கொலை செய்யறது, முறைச்சு பாக்குறது, வந்து வம்புழுக்கிறது, தகாத காரியங்களை செய்யறது, அடுத்த வீட்டை பாக்குறது, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், அந்த ஆன்ம ஒழுக்கம் நாளும் செஞ்சோம்னா அது
நின்று நம்ம அந்த எனர்ஜி லாஸ் அப்படி அததான் காரணம் அப்படின்னு சொல்றாரு புரிஞ்சுக்கலாமா ஐயா?
நிச்சயமாக நிச்சயமாக.
இன்னொரு கேள்வி, காரண அக்னியை சேமிக்கிறது எப்படின்னு சொல்லி
சேமிக்கிறது நஷ்டமடையாம. வெரி குட் க்வெஸ்சன், வெரி குட் க்வெஸ்சன். நம்ம வந்து நம்ம மூச்சை இழுத்து புடிச்சுறது, நிப்பாட்டுறது, அதெல்லாம் நாட்டுட்டாலும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓடுறதுனால மூச்சு நஷ்டமாவுதா? நடந்து மென்மே நடந்து போங்க. வள்ளல் பெருமான் சொன்னாரு, இந்த ஃபாஸ்ட் வாக்கிங், பிரிஸ்க் வாக்கிங் எல்லாம் வச்சுக்காதுன்னாரு. அப்படியே மெதுவா நடந்து போயா அப்படின்னாரு. சாமி மாதிரி மென்மையா நம்மளுக்கு அறிவு சொல்றதுக்கு யார் இருக்கா? அது மென்மையா நடந்து போயா, அதனால உனக்கு அது அந்த நடையே உனக்கு பயன் தரும்னாரு. அதுக்கு உலாவுதல்னு சொன்னாரு. உலாவுதல்னா என்ன? ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு காதலியை கூட்டிட்டு அப்படியே பீச்சில் நடந்து போனா எப்படி இருக்கும்? வேகமாக நடந்து போவாங்க, அப்படி மென்மையை நடந்து போவாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு உலாவுதல்னு பேரு. அது மாதிரி வள்ளல் பெருமான் சொன்னாரு, கடவுளை கூட்டிக்கிட்டு, வள்ளல் பெருமான் வந்து என்ன சொல்றாரு, கடவுளை கூட்டிட்டு அவரோட அப்படி மெதுவா நடந்து போய ஒரே சிந்தனை இல்ல, அமைதியா சாந்தமா அப்படி மெதுவா இறை நினைவுலேயே நினைச்சிட்டு போவீங்க, நல்லா இருப்பேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது அந்த வகையில வந்து இந்த ஓடுறது, நடக்கிறது, சாண்டது, குதிக்கிறது, கடுமையான வேலை செய்யறதுல வந்து நம்மளுக்கு நஷ்டம் அடையுது. புரியுதுங்களா? கடும் பனி, கடும் பனியில போய் மாட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப உடம்பு ரொம்ப கூலா இருக்கும். அதை கூடுபடுத்துறதுக்காக காரணம் ஆகி நஷ்டமாகுது. கடு வெயிலா இருக்குன்னு வச்சுங்களேன், அதை கூல் பண்றதுக்காக காரணம் ஆகி நஷ்டம் அடையுது. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குல்ல, மலையில ஏறுறது, மலையில இருந்து குதிக்கிறது, பயப்படுறது, கடுமையா பயப்படுறதுன்னு வச்சுக்கோங்க. யாராவது வந்து வெட்ட போறான்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே நட்டுங்க உடம்பு, மூச்சு அடைக்கும், அப்பவும் காரணம்
ஆகிட்டேன்.
அப்புறம் சொல்லுங்க, புரியுது சொல்றது? புரியுதா?
புரியுதியா? புரியுதியா? ரொம்ப நன்றி.
ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அப்புறம் வேற
கேள்வி
ஐயா? இன்னொரு கேள்வி, நீங்க சொல்லிருந்தீங்க அருந்துதல் பொருந்துதல் பத்தி சொல்லிருந்தீங்க. அருந்துதல்ல வந்து இப்போ நீங்க சன்மார்க்கத்துல இருக்கவங்க வந்து காலை உணவே அருந்த கூடாதுங்கிற அளவுக்கு சொன்னீங்க. ஆனா இப்போ இருக்கிற வாழ்வியல்ல, நம்ம வாழ்வியல்ல வேலைக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது காலையில எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு பசி தானே உண்டாகுது. இத எப்படி பசிக்காம பசிச்சு சாப்பிடாம இருந்தோம்னாலும்?
எனக்கு இந்த கேள்வி ரொம்ப பிடிச்சிருக்கு. பசிச்சதுன்னா நீங்க சாப்பிடணும்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொல்றாரு, உங்களுக்கு சாதகமான பதில்
தான். இல்ல இப்ப அதை வந்து நம்ம எப்படி குறைச்சுக்கிறதுங்க? இப்ப சாப்பிடாம இருந்தோம்னா வந்து தலைவலி அந்த மாதிரி எல்லாம் வருது. சோ அப்போ இப்போ இப்போ அந்த குறைச்சிக்கணும் அப்படின்னு நம்ம இப்ப நம்ம அதை எப்படி குறைச்சிக்கலாம், அல்லது வந்து அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கய்யா, அல்லது எப்படி அதை நம்ம இல்லாம பண்றது, அந்த பசிங்கிறத ஒண்ணு இல்லாம பண்றது எப்படி பண்ண முடியும்?
நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு உங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து இந்த வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க, ஏன் நீங்க பண்ண வேண்டிய கட்டாய நிலையில இருப்பீங்க. அதெல்லாம் வந்து நீங்க அப்படி இருக்கும்போது நீங்க வேலைக்கு போய் தான் ஆகணும், காலையில சாப்பிட்டு தான் ஆகணும், அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா அந்த பாவத்தை நான் வாங்கிக்க முடியாது. அதனால நீங்க அதெல்லாம் வாழ்கின்ற போது அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இருந்தாலும் ஒரு உணவுக்கும் இன்னொரு உணவுக்கும் இடையில 4 மணி நேரம் கேப் போட்டுருங்க. அதுவே இந்த உயிருக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு உபகாரம், ஒரு ஹெல்ப். அதனால காலையில சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்க, ராத்திரி சாப்பிடுங்க, நடுவுல எதையும் அந்த டீ காஃபி மற்ற அந்த ஜங்க் ஃபுட் இதெல்லாமே வேண்டாம்.
சரிங்க, ரொம்ப நன்றி.
வேலை செய்யற வரைக்கும் செய்யுங்க. இப்ப யாச்சும் வாய்ப்பு இருக்கும் போது நான் ஒரு ரிட்டையர்மெண்ட் கொண்டு வாங்க, அது உங்களுக்காக வாழ்ந்திருப்பீங்க, வந்து கல்லூரியில வாழ்க்கையில வாழ்ந்திருப்பீங்க, மாணவ பருவத்துல வாழ்ந்திருப்பீங்க, அப்புறமே காதலிக்காக வாழ்ந்திருப்பீங்க, மனைவிக்காக வாழ்ந்திருப்பீங்க, பிள்ளைக்காக வாழ்ந்திருப்பீங்க, உங்க ஆன்மாவுக்காக வாழ்றதுக்கு உரிய காலத்தை ஒண்ணு குறிப்பிட்டுங்க. இல்ல இல்ல, நான் இப்படியே செக்கு மாடு மாதிரி வாழ்ந்து செத்துலான்றீங்கன்னு சொன்னா நோ ப்ராப்ளம், அது வந்து இந்த சாய்ஸ் டுவர். ஆனா உங்க ஆன்மாவுக்காக சன்மார்க்க வாழ்க்கைக்காக நான் 5 வருடங்களை நான் ஒதுக்க போகிறேன். இந்த 5 வருடங்களில் நான் எந்த ஒரு குற்றமும் செய்ய மாட்டேன். வள்ளல் பெருமான் காட்டிய வழியில நான் முழுமையா செல்ல இருக்கிறேன். நான் அந்த வாழ்க்கை தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்வதற்கு உங்களுக்கு உரிமையும் ஆற்றலும் ஊக்கமும் இருந்துச்சுன்னா, சாமி சொல்றாங்க திரைந்து திரைந்து உளுத்து போனாலும் அந்த உடம்பை நான் நல்லபடியா மாத்தி கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதனால உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இல்ல இல்ல, நான் இப்படியே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா
ஒன்னு
சொல்லுங்க. இந்த மாதிரி சன்மார்க்க வாழ்க்கையை நான் தீவிரமா வாழணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இந்த 10 ஆண்டுக்குள்ள எனக்கு வந்து நான் மரணம் சம்பவிக்காம இருக்கணும் இல்லையா? ஏன்னா நான் இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் இன்னும் தீவிரமா நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த 10 ஆண்டுக்கு நான் எனக்கு மரணம் சம்பவிக்காம இருக்கணும் இல்லையா? அதுக்கான அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சப்போஸ் எனக்கு மரணம் வந்துச்சுன்னா இந்த பிறவி எனக்கு வீணா போயிடும் இல்லையா?
இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து தடை வகுத்துடுவேன். தாய் தடை என்றேன், தாரம் தடை என்றேன், பேய் தடை என்றேன், தோய் தடை சிறியேன். எனக்கு 1000 பிரச்சனைகளை நான் முன் வச்சுக்குவேன். நான் ஒரு காலத்துலயும் சன்மார்க்கத்துல முழுசா இறங்க மாட்டேன். என்னோட எனக்கு கல்யாணம் ஆன உடனே நான் அந்த சன்மார்க்கத்துக்கு வர்றேன் மனசுல சரி. அப்புறம் புள்ள பிறந்த ஒன்னு அப்புறம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண உடனே அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பேரப்பிள்ளை கூடியே இந்த மனிதர்கள் சன்மார்க்கத்துக்குள்ள உள்ள வர்றதுக்கு சிரமமா இருக்குங்கிறதுனால வாழ்ற காலத்திலேயே அந்த சன்மார்க்க நெறியில வாழ்ந்துட்டு போயிடுறது ரொம்ப சிறப்புன்னு சாமி சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க? நித்திய கர்ம விதின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அன்றாடம் எப்படி வாழலாம், எப்படி நம்ம வந்து உணவு கொள்ளலாம், எத்தனை மணிக்கு படிக்கலாம், எத்தனை மணிக்கு எழுந்திக்கலாம், என்ன மாதிரி வாழ்க்கையை நம்ம வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி நல்லது அப்படின்ட்டு சாமி சொல்லியிருக்காங்க. இன்றைய வாழ்க்கையை நாம சன்மார்க்க வாழ்க்கையா வாழ்ந்து கொள்வதற்கு உள்ள வழித்துறை இருக்கு. அந்த வழிமுறையில நம்ம என்ன செய்யலாம்? காலையிலையும் சாப்பிடலாம், வேலைக்கு போகலாம், மத்தியானம் சாப்பிடலாம், ராத்திரி நடுவுல எதையுமே சாப்பிடாம, அசைவம் சாப்பிடாம, கொலை செய்யாம, எண்ணெய் பதார்த்தங்களை சாப்பிடாம, வள்ளல் பெருமான் சொன்ன நெறியில சன்மார்க்க உணவுகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை எடுத்துட்டோம்னா என்னைக்கு வேணாலும் இறப்பு வரட்டும், திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் சொன்னாங்கல்ல, அந்த நிலையில சத்சங்கத்துல இருந்துகிட்டே இருந்தோம்னா அது தவம். சத்சங்கமும் சிவபாரதமும் தவம் தான். அந்த வகையில நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்திருந்தோம்னா இந்த ஆன்மாவுக்கு சேர வேண்டிய அறிவு சேர்ந்து, அதனால இந்த பிறவி போய் இன்னொரு பிறவி எடுத்தாலும் இன்ன இதை விட இன்னும் கொஞ்சம் நல்ல அறிவோடு நாம சன்மார்க்க அறிவோடு பிறப்போம்னு ஆகியனால இந்த பிறவியில ஒவ்வொரு நாள்லயும் நாம தவத்தை நம்ம உயிர்ல சேர்த்து கொள்ள முடியும், சன்மார்க்க வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். அவ்வாறு மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த அறிவை காட்டிலும் இன்னும் சற்று கூடுதலான அறிவோடு பிறப்போம். அவ்வாறு பிறக்க வைப்பதற்கு வள்ளல் பெருமான் தனித்துணையாக உதவி செய்கின்றார். அத்தகைய ஆகாமிய வாழ்க்கையை, ஆகாமிய கர்மத்தை, அடுத்த பிறவிக்கு தேவையான தவத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொள்கின்றவர்கள் சுத்த
சன்மார்க்கம். அற்புதமான விளக்கம், ரொம்ப நன்றி.
அருமையான விளக்கம் ஐயா. ஐயா நீங்க சொல்லிட்டு சொல்லி சொல்லும் போதே நீங்க இப்ப சொன்ன பதில இருந்து எனக்கு இன்னொரு கேள்வி வருது. சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு ஐயா, இந்த சுத்த சன்மார்க்க ஆகாரத்தை நம்ம மேற்கொள்ளும் போது ஒரு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நம்ம இந்த வீகன் அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிங்கறது ஒரு தடுக்க முடியாது. இப்போ வந்து சப்ளிமெண்ட், சோ இப்போ பெருமான் வந்து ஒரு விஷயம்
அசைவத்தை விட்டுருங்க, போறோம் அசைவத்தை விட்டாவே போருமானது
சரிங்க
அவ்வளவுதான், அது போருமானது. நீங்க அதை வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அக்கேஷனலா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சொத்து பாக்குறதுனால குற்றம் இல்ல, மனசுல வந்து நீங்க அப்படியே பதிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு எது கெடுதலோ அதை விட்டு போயிடும். வள்ளல் பெருமான்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா கெட்டதெல்லாம் விட்டு போயிடும்.
சரிங்க, அதாவது இப்போ இந்த ஏன் இந்த பால் அப்படிங்கிறதுக்கு சொல்ல வந்தேன்னா, வீகன் அப்படிங்கறது சொல்ல வந்தேன்னா, இப்போ இங்க இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த பால் உற்பத்தி பண்ற முறையே வந்து ஒரு ஜீவகாருண்யம் இல்லாம ஒரு செயலா தான் இருக்குது. அந்த பிறந்தவொன்னா அந்த கன்றுகளை கொன்று கொன்றுறாங்க, அல்லது வந்து இந்த கன்றுக்கு பால் பால் கொடுக்கறதே கிடையாது. இந்த பெருமான் வந்து சொல்ற பாவத்துல முக்கியமான பாவம் வந்து கன்றுக்கு கன்றுக்கு பால் ஊட்டாமல் கட்டி வைத்தனும் அப்படின்னு. இந்த மாதிரி பாவங்களை செஞ்சு அந்த ஒரு பாலை தான் நம்மளுக்கு வந்து அவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க வீட்டுக்கு. சோ அதை குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வர
மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த பால் வந்து நிஜமா கெடுதலை உண்டு பண்ணுவீங்க, அதுல ஒரு சந்தேகமே.
சரிங்க, சோ இப்ப அந்த பாலை குடிக்காம இருக்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு
அதுக்கு பதிலா நீங்க வந்து இந்த பாதாம் பால் எடுத்துக்கலாம், அந்த அல்மண்ட் மில்க் எடுத்துக்கலாம், பாதாம் பால் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து என்ன வந்து என்ன எடுத்துக்கலாம், அந்த வால்நட் எடுத்துக்கலாம், அதுக்கு ஈக்குவலான இது கிடைச்சிருது. அப்புறம் வந்து அந்த இன்னொன்னு என்ன, அந்த
சோயாபீன்,
சூரியகாந்தி, சாரி சூரியகாந்தி, இன்னொன்னு என்னது, இந்த தவுப்பெல்லாம் செய்வாங்கல்ல, சோயா சோயா மில்க் கொஞ்சம் எடுத்துக்கலாம், அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அந்த மாட்டு பால் குடிக்கிறதுக்கு பதிலா.
மற்ற அன்பர்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குங்களா?
இந்த இன்னொரு கேள்வி உனக்கு, இந்த காலையில 4 மணிக்கு வந்துட்டு தவம் அது பண்ணா நல்லதுன்னு சொல்றாங்களே ஐயா, பிரம்ம முகூர்த்தம் சொல்லிட்டு, அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஆமா ஆமா ஆமா, அந்த நேரத்துல வள்ளல் பெருமான் சொல்றாரு, காலையில எழுந்துருங்க, கை காலெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிங்க, வயிற்றுல மலைஜலம் எல்லாம் நீக்கி கொள்ளுங்க, நீக்கி கொண்டு யாது ஒரு சிந்தனையும் இல்லாமல் இறைவன் திருவடியில் உங்களை போய் சரணாகதி பண்ணிட சொல்றாரு. வேற ஒண்ணு தியானம் பண்ண சொல்லல, நீங்க கொண்டு போய் உங்களை கொண்டு போய் இறைவன் சந்நிதிக்குள்ள போறீங்க, உதாரணமா உங்க பூஜா ரூம்ல போறீங்க, உங்க பூஜா ரூம்ல வந்து வள்ளல் பெருமான் உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதா நினைச்சுங்க, நினைச்சுக்கிட்டு அப்படியே அங்கேயே போய் சரணாகதி அடைஞ்சி அப்படியே ஒரு சிந்தனையும் இல்ல, குருவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு சிந்தனையும் இல்ல, ஒரு விருப்பமும் இல்ல, ஒரு வெறுப்பும் இல்ல, ஒரு வேண்டுதல் இல்ல, ஒரு வேண்டாமை இல்ல, வந்து எதுவுமே இல்ல, அப்படியே கொண்டு போய் உங்களை அப்படியே குருவுக்கு முன்னாடி ஆடல அழையில ஒரு செயலும் இல்லாம உட்கார்ந்து இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தான் தியானம். நீங்க களிமண் மாதிரி உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் வந்து உங்களை பிரசிஞ்சு நல்லபடியா மாத்திடுவாரு.
நண்பர்கள் வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இல்ல, கேள்வி இருக்குங்கய்யா? இல்லைன்னா நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வருவோம்.
இறுதியா ஒரே ஒரு கேள்விங்க, நான் ஏனால பிரதர் பேச முதல் முறையா அதுல பங்கெடுத்துக்கிற பேர் குமரகுருங்க ஐயா,
ரொம்ப நன்றிங்க ஐயா,
ரொம்ப மகிழ்ச்சி.
இது ரொம்ப 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 பலனுள்ளதாக இருந்தது. முதல்ல சில நொடிகள் என்னால் சேர முடியலை, நீங்கள் கருத்துக்கள் சொல்லிட்டு வரும்போது ஏதோ எழுதியிருந்து அதை குறிப்பிட்டு விளக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லதுனால, ஏதாவது புத்தகம் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை
கருத்துக்கள் எழுதிட்டு இருக்கேன், இது வந்து இப்போ இந்த புத்தகமே நான் என்னுடைய புத்தகத்துல இருந்து தான் ஒரு போஸ்ட் நான் உங்களுக்கு நான் இப்போ இன்னைக்கு 20 பாயிண்ட்ஸ் சொன்னேன். புத்தகம் இப்பதான் வந்து நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 200 பக்கம் பக்கமா எழுதிட்டேன். அந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்கள் தான் இந்த பிராக்டிக்கல் நாலேஜ் இல்லைங்களா, சன்மார்க்கத்துல நம்ம பிராக்டிக்கல் வே எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம், எப்படி வந்து சன்மார்க்கத்துல வந்து நம்ம உயர்ந்த நிலையை அடையலாம், எவ்வாறு அறிவை பெருக்கிக் கொள்ளலாம், உடம்பை எவ்வாறு வச்சுக்கணும், எப்படி வச்சிருந்தோம்னா அறிவு பிரகாசமாகும், எப்படி வச்சிருந்தோம்னா ஜீவ நம்மளுடைய காரணாக்கி நீ நஷ்டம் அடையாம பாத்துக்கலாம், எப்படி எனர்ஜி அக்யூமுலேட் ஆகும், எப்படி வந்து நம்மளுடைய பிராணவாயு எப்படி அக்யூமுலேட் ஆகும், அது உடம்புல எங்க தங்கும், இப்படிங்கிறதுக்காக நான் ஒரு நூல் எழுதிட்டு இருக்கேன்.
நன்றிங்க.
ஒரு சில ஒரு சாப்டர் மட்டும்தான் எடுத்து
கொடுத்துருக்கேன். நன்றிங்களா. இதான் ஓகே, உருவாகி இருக்கிற நூலை பத்தி பேசினால உருவாகும் நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஐயா. ரொம்ப நன்றி. சென்னையில இருந்து என்னுடைய அண்ணன் பையன் என்ன அறிமுகப்படுத்துறாருங்க. நான் வந்து நெய்வேலி பக்கத்துல வடலூர்ல வளர்ந்தவங்க, அது நெய்வேலியில வளர்ந்தவங்க. வடலூர் வள்ளலாம் ரொம்ப பரிச்சயம். அங்க நம்ம இதுல இந்த சித்தி வளாகத்துல அந்த சபை கட்டுறதுக்கெல்லாம் எங்க தெரிஞ்சவங்க இங்க இப்போ ரொம்ப யோகானந்தர், வேலூர் யோகானந்தர்லாம் ரொம்ப பரிச்சயம். அவங்க உடலும் சின்ன வயசுல வளர்ந்தவங்க. நான் இப்ப இருக்கிறது அமெரிக்கால ஆன் ஆர்பர், மிஷிகன் மாநிலத்துல ஆன் ஆர்பர்ல இருக்கணையா. அறிமுகப்படுத்தினது ஹரி எங்களுடைய அண்ணன் பையன், அவன் வந்து ரொம்ப இதுல ஈடுபாடு உள்ளவர். அவர் அறிமுகப்படுத்தினார். அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா.
பெங்களூர்ல இருந்து பேச ஹரிஹரன்.
யாரு ஐயா? என் பேர் குமரகுருங்க ஐயா.
ஹரிஹரன்
இல்ல, ஹரி ஏழுமலை அப்படின்ட்டு பெங்களூர்ல இருக்கான்.
ஒரு ரெண்டு நாட்கள்ல அதை தவிர திருவருட்பா அப்படிங்கிற ஆப் வந்து சத்விசார ஒரு ஆடியோ பதிவுல ஒரு ஒரு சில நீங்க பேஸ்புக்லயும் வந்து பாக்கலாங்க.
இது பல நாளா அறிமுகப்படுத்திருக்க, அனைவருடைய நேரத்தையும் எடுத்துக்கணும்ல. பட் இது இதை பத்தி நான் ரெண்டு மூணு தடவை கேட்டிருக்கேன் பல முறை. முதல் முறையா நானும் இதுல பங்கு எடுத்துட்டு பேசுறேங்க ஐயா.
ரொம்ப நன்றி
ஐயா. புத்தகத்தோட பேர் என்னய்யா? புத்தகம் எழுதிட்டு இருக்கீங்க?
ஆமா, நான் இன்னும் புத்தகத்தோட பேரை இன்னும் நான் இது பண்ணல, செலக்ட் பண்ணல. நான் ஆனா அந்த இதை எழுதிட்டு இருக்கேன் நானு. அது வந்து ரெண்டு மூணு பேர்களை நான் வந்து அதுல சூஸ் பண்ணிருக்கேன். இருந்தாலும் தவம்ங்கிற தலைப்பு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. புத்த சன்மார்க்க தவம்
அற்புதமான
ஒரு தலைப்பும் அது கொடுத்துருக்கம்மா. என்னம்மா
அற்புதமான தலைப்பியா?
நீங்க இப்போ இந்தியால இருந்து நன்றி. பேச்சாளர் பேசுனது வந்து அவர் பேருக்கு பேரு கூட அவர் ஒழுங்கா நினைவுல வச்சுக்கலாம், மன்னிக்கணும். எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? இது நீங்க?
நான் தஞ்சையில இருந்து அருள் பெருஞ்சோதி அறக்கட்டளையினுடைய ஒரு பவுண்டர் பேசுறேன்.
நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி.
நீங்க ஐயா யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
என்னதான் குமரகுரு, நான் இப்ப இவ்வளவு நேரம் கேள்வி புத்தகத்தை பத்தி கேள்வி கேட்டாரே அன்பர்
தான்.
சரிங்க, அனைவருக்கும் நன்றி கேள்வி கேட்டதுக்கு. ஐயா இது வந்து தம்பையா ஐயா, நான் கேட்ட உடனே நீங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன் ஆஃப் த பெஸ்ட்னதுலயே, ஏன்னா ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய நன்றிகளை, அருமையான விளக்கங்கள். இந்த அது அது தவிர நீங்க பண்ற பணிகள்லாம் மேலும் மேலும் சிறந்து விளங்க அருட்பெரும் அவரையும் வள்ளல் பெருமானையும் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய உங்களுடைய பல பல மனம் மரணமில்லா பெருவாழ்வு பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உற்றார் நண்பர்களுடன் நன்றாக வாழ்ந்து பெருஞ்சோதி வேண்டி வணங்கி நிறைவு பெறலாம். சுமார்க பிரார்த்தனைக்கு அப்புறம் ஐயா நீங்க வந்து நம்ம ஜோதி நிறைவு பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். நான் இப்ப இந்த சுத்தசன்மார்க்க பிரார்த்தனைய நான்
சரிங்க.
அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி, அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கட்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கட்ப விகற்பங்களும் மனதில் பற்றா வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் எவ்வளவும் விலகாமல் நிறைவிளங்க செவித்தருளல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெருமை அருட்பெரும் ஜோதியாண்ட தேவரி திருவருட்கர் பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் புகழையமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. ஐயா, நீங்க ஜோதி பாடல் பாடுறீங்களா ஐயா?
ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏர் ஜோதி வீர் ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனி, வாழ்க வாழ்க நாதனி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா, திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம், வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.
நன்றி, நன்றி ஐயா. அனைவருக்கும் நன்றி.
நன்றி ஐயா.
பெரும் ஜோதி பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை பெரும் ஜோதி. இதோட நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா.
நன்றி ஐயா. நன்றி. வணக்கம்.
வணக்கம்.